எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான காலவேளைக்காக உமை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். மறுபடியும் மறுபடியும் நாங்கள் எங்களை ரீடெடிகேட் பண்ணத்தக்கதாக இவ்விதமான ஆராதனைகளை எங்களுக்கு கொடுப்பதற்காக மக்கள் சோத்திரம். இப்பொழுதும் இந்த நேரத்தில் எங்களை மறுபடியும் பிரதிஷ்டை செய்கிறோம். ரத்தத்தின் கீழே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய குறைகள் குற்றங்களை மன்னிப்பீராக. பசுத்தாவி என்னும் அக்கினினாலே எங்களை குறைகளை நீர் எடுத்து போட்டு மாம்சத்திலும் ஆவியிலும் காணப்படுகிற எல்லா விதமான குறைபாடுகளையும் அப்புறப்படுத்தி எங்களை ஆவிக்குள்ளாக மாற்று. நாங்கள் மெச்சூரிட்டி அடையத்தக்கதாக வார்த்தையிலே நாங்கள் இன்னும் வளரத்தக்கதாக நீர் கிருபத்தார். உம்முடைய நோக்கமானது உம்முடைய சித்தமானது எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறத்தக்கதாக இயேசுவே நீர் கிருபத்தார். உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம், வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். நீரே நல்ல போதகராயிருக்கிறீர். நீர் சாப்னாத் மெனைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறவராயிருக்க எங்களுக்கு மறைந்திருக்கிற ரகசியங்களை நீர் வெளிப்படுத்துவீராக. உலகமெங்கில் இருக்கிற மனவாட்டியோடு கூட உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும். எங்கள் மத்தியில் இந்த ஆராதனை முடியும் மட்டும் உங்களுடைய பிரசன்னம் இருக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். வார்த்தையை கேட்கும் பொழுதே எங்களுடைய ஆத்மாவின் தேவையை சந்தியும் எங்களுடைய ஜபங்களுக்கு நீர் பதில் அளிப்பீராக. நாங்கள் அன்றைய முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உம்முடைய வார்த்தையை நேசித்து அதை நாங்கள் பற்றிக் கொள்ளத்தக்கதாக உதவி செய்யும். வார்த்தையை கேட்பதற்கு தடையா இருக்கிற சாத்தானுடைய கிரிகளை அப்புறப்படுத்தும். சரீர பலவீனங்களையும் கனநித்திரையின் ஆவிகளையும் அமைதியை கெடுக்கிற பொல்லாத ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெயமெடுக்கிறோம். மரியாளுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து கற்றுக்கொண்டது போல நாங்களும் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். வந்ததை பார்க்கலாம் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த இடத்தை விட்டு செல்ல உதவி செய்வீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆவிக்குள்ளாக மாற்றுவீராக. எம்மாவூர் சிஷ்யோடு பேசின பொழுது அவங்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது போல எங்களை உங்களுடைய அன்பினால் நிரப்பும், எங்களை உங்களுடைய ஆவியினால் நிரப்புவீராக. நீர் எங்களுக்கு உண்மை அதிகமாக வெளிப்படுத்த வேண்டும் ஜீவிக்கிறோம். நாங்கள் இன்னும் உமோடு கூட நெருங்கி ஜீவிப்பதற்கு நாங்கள் கேட்கிற செய்தி எங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கட்டும். வாஞ்சியோடு வந்திருக்கிற அனைவரையும் ஆசிரியம் தாமைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகளையும் உங்களுடைய வார்த்தையை சுற்றில ஐக்கியப்பட்டு மகிழ்ந்து களி கூற இயேசுவே நீர்தாமே கூட்டி சேர்க்க வேண்டுமா ஜீவிக்கிறோம். முடிவு மட்டும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருப்பீராக. ஆசீர்வதியும் கிருபையாயிரும். கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். ஆமென். நம்ம எல்லாரும் இழந்து நின்று வேதத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 2:8 முதல் 22 முடிய. 2:8 முதல். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான், அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை நீ கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக் கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பல்லவத்துக்கு ஏறிப்போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து ரெண்டு துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்த கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசியின் புத்திரர் அவனை கண்டவுடனே, எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி, இதோ உமது அடியாரோட 50 பலவான்கள் இருக்கிறார்கள், அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடும், ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்களில் ஒன்றாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள். அதற்கு அவன், அவர்களை அனுப்ப வேண்டாம் என்றான். அவன் சலித்து போகும் மட்டும் அவர்கள் அவனை அலட்டி கொண்டிருந்தபடியால் அனுப்புங்கள் என்றான். அப்படியே 50 பேரை அனுப்பினார்கள். அவர்கள் 3 நாள் அவனை தேடியும் காணாமல் எரிகோல் இருந்த அவனிடத்திற்கு திரும்பி வந்தபோது அவன் அவர்களை பார்த்து, போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்றான். பின்பு அந்த பட்டணத்தில் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்பதற்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன், ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது அவன், நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. வாசி கேட்டதான வசனங்களிலிருந்து உங்களுக்கு கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், எலஜாஸ் மேன்டல், எலியாவின் சால்வை. எலஜாஸ் மேன்டல், எலியாவின் சால்வையை குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும். த செகண்ட் ஹேண்டட் ரோப் என்ற தலைப்பிலே பிரதர் பிரனான் செய்தி கொடுத்திருக்கிறார். எலியாவின் மேலே விழுந்ததான சால்வையை எலிசா எடுத்துக்கொண்டார். ரெண்டு பேரும் கொஞ்சம் தான் வித்தியாசம், எலியா எலிசா, ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். பிரதர் பிரனான் சில நேரத்தில் பேரை மாற்றி சொல்லியிருப்பார். ஆனா எது எலிஜா எலஜா எலியா எது எலிசாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாதான் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும். அதனால பிரசங்கம் பண்ணும்பொழுது எலியாவா எலிசாவா பாஸ்டர் எதை சொல்றாருங்கிறத நீங்க கவனமா கவனிக்கணும். ஒருவேளை சில நாட்டில் நான் கூட தப்பா சொல்லியிருப்பேன், ஏன்னா ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒண்ணு போல இருக்கு. எலியா வந்து ஒரு மேஜர் ப்ராஃபட், ஒரு பெரிய தீர்க்கதரிசி. கர்த்தர் அவனை வந்து சுழல் காற்றிலே பல்லோகத்துக்கு உயிரோடு எடுத்துக்கொண்டார். அப்பொழுது அவன் மேலிருந்த சால்வையானது கீழே விழுந்தது. எலிசா அந்த சால்வையை பெற்றுக்கொண்டான். அதுதான் நம்ம நடந்த காரியம், உண்மையிலே அது நடந்த காரியம். இன்றைக்கு அந்த எலிசாவின் சால்வைக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? எலிசாவின் சால்வையை நம்ம பெற்றிருக்கிறோமா? அந்த சால்வையை பெற்றதுனால நமக்கு என்ன பிளஸ்ஸிங் இருக்கிறது, என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது, அந்த சால்வை வந்து நமக்கு என்ன செய்யும் என்பதை குறித்து நான் பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன். அதனால எலியா மேல இருந்து விழுந்த சால்வை எலிசா பெற்றான். அவன் அதை முறுக்கி ஓங்கி அடிக்கும் பொழுது யோர்தான் ரெண்டாக பிளந்தது. அந்த சால்வையை அவன் அணிந்திருந்தான், அவன் அநேக அற்புதங்களை செய்தான் என்று நம்ம பைபிள்ல படிக்கும் பொழுது அந்த அளவுக்கு மட்டும் உங்களுக்கு தெரிந்திருந்தால் அது ஒரு ஹிஸ்டரியாக இருக்கும், ஒரு சரித்திரமாக இருக்கும். பைபிள் ஒரு சரித்திர புஸ்தகம் அல்ல, பைபிள் வந்து லிவிங் வேர்ட், ஹல்லேலூயா, ஜீவிக்கிற வார்த்தையா இருக்கிறது. அதனால அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலையும் அது ஜீவிக்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலும் அது நிறைவேறுகிறது. அப்படி நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறவில்லை, நமக்கு அது சம்பந்தம் இல்லை என்றால் பைபிள் ஒரு சரித்திர புஸ்தகமாக கணக்கில் கொள்ளப்படும். அதனால அது ஒரு சரித்திரம் அல்ல. இதை இன்றைக்கும் அந்த வார்த்தை ஜீவிக்கிறது. இன்றைக்கும் நீங்கள் வந்து உங்களை அந்த வார்த்தையோடு அடையாளப்படுத்த முடியும். அந்த வார்த்தை வந்து இன்றைக்கும் கிரியை செய்கிறது என்பதை நம்ம அறிய வேண்டும். அப்படி இல்லை என்றால் அது பைபிள்ல எழுதி நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். இப்பொழுது நம்ம அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது யோர்தானை தாண்டி எலியாவும் எலிசாவும் ரெண்டு பேரும் வந்து இதை பேசிக்கொண்டே போகும் பொழுது அக்னிமயமான குதிரை ரதங்களும் குதிரைகளும் பல்லவத்திலிருந்து வந்தது. ஃபயரி ஹார்சஸ் அண்ட் ஃபயரி சேரியட்ஸ் கேம் டவுன் ஃப்ரம் ஹெவன். அப்பொழுது ரெண்டு பேரை அது பிரித்தது. அண்ட் பார்ட்டட் தம் போத் அசெண்டர் எலஜா வென்ட் அப் பை வேர்ல்விண்ட் இன்டு ஹெவன். சுழல் காற்றிலே எலியா பல்லோகத்துக்கு ஏறி போனான் என்று பைபிள் நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது எலிசா புலம்புகிறான். 12 வசிக்கலாம்.
அதை எலிசா கண்டு, என் தகப்பனே என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே என்று புலம்பினான்.
என் தகப்பனே என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு குதிரை வீரரும் ரதமுமா இருந்தவரே என்று புலம்பினான். Elisha saw it. He cried, "My father, my father, the chariot of Israel and the horsemen thereof." Elisha mele vandu Eliya mele pogurad paarkiran, paarkum poludhu polambugiran. Israelukku radhamum kudirai veeraruma irundavare. Israelin raanumam vandu Eliya da. Eliya uyirodu irukkum varaikkum Israela yaarum kai patra mudiyadhu. Andha Eliya thirkkadarsiyai janangal viswasithaal எலியா சொன்ன வார்த்தை அந்த ராஜா கீழ்ப்படிந்தால் இஸ்ரேல் நாட்டை யாருமே வீழ்த்த முடியாது. அதான் இஸ்ரேலுக்கு ரதமும் குதிரையும் வீரருமா இருந்தவரே. நல்ல ராணுவம் இருக்கிறது, ஏர்போர்ஸ், நேவி, மிலிட்ரி எல்லாமே ஒவ்வொரு நாளும் வைத்திருக்கிறேன். ஆனா அங்க மிலிட்ரி ஏர்போர்ஸ் எல்லாமே அந்த ஒரு தீர்க்க தரிசி தான். அந்த தீர்க்க தரிசிய ஜனங்கள் விசுவாசித்து ஃபாலோ பண்ணா அவங்களுக்கு யுத்தத்தில எல்லாம் ஜெயம் கிடைக்கும். அதே போல இந்தியா தேசமானது இந்த தீர்க்க தரிசி செய்தியை விசுவாசித்தா இந்தியா நாட்டுக்கு ராணுவம் வந்து அந்த தீர்க்க தரிசி தான். உங்களுக்கு நீங்க தீர்க்க தரிசி செய்தியை விசுவாசித்தால், எலஜா மெசேஜ விசுவாசித்தா உங்களை யாரும் மேற்கொள்ள முடியும். அது தனிப்பட்ட பிரகாரமாகவும் செல்லுபடியாகும். ஒரு தேசம் அதை நம்பினாலும் அது செல்லுபடியாகும். தேசம் அதை நம்பாது நமக்கு நன்றாக தெரியும். ஒரு தனிப்பட்ட மனுஷன் தேவனுடைய வார்த்தையை நம்பலாம், ஒரு ஃபேமிலி தேவனுடைய வார்த்தையை நம்பலாம், ஒரு சபை தேவனுடைய வார்த்தையை நம்பலாம். அப்படி தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் முதன்மை ஸ்தானம் கொடுத்தால் அவர்களை மேற்கொள்ள யாராலும் முடியாது. ஆமே. அதான் சொல்றான், இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே என்று புலம்பினா. அப்பொழுது என்ன வாசிக்கிற, 13 வாசிக்கலாம்.
பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று
எலியாவின் மேல் விழுந்து கீழ் விழுந்த அந்த சால்வை எடுக்கிறார். அவர் அப்படியே பல்லவத்துக்கு உயிரோட போயிட்டாரு. சுழல் காற்றில அப்படியே போயிட்டாரு. அக்னிமயமான ரதங்கள் வந்தது, குதிரைகள் வந்தது, அது அப்படியே போயிட்டாரு. போகும் பொழுது அவர் மேலிருந்த சால்வையானது கீழே விழுந்தது. எலியா தன்னுடைய சால்வை எடுத்து அப்படி கீழே போடும் பொழுது அந்த சால்வை மேல இருந்து அப்படியே இறங்கி வருது. இதை எலிசா போய் அந்த சால்வை எடுத்துக் கொள்ளுகிறான். இப்பொழுது அந்த சால்வை எடுத்துக்கொண்டு யோர்தான் நதி பக்கமாக வந்து நிற்கிறார். யோர்தானின் கரையில வந்து நிற்கிறார். 14 வாசிக்கலாம்.
எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா
எலியாவின் சால்வை எடுத்து அதை முறுக்கி என்ன செய்யறான் என்றால், எலியா செய்த மாதிரியே செய்கிறான். அந்த எலிசா என்ன செய்யறான், எலியாவின் தேவன் எங்கே, வேர் இஸ் த காட் ஆஃப் எலிஜா என்று சொல்லி அந்த தண்ணீரை அடித்த உடனே எப்படி எலியாவுக்கு முன்பாக அந்த தண்ணீர் ரெண்டாக பிரிந்ததோ அதே போல எலிசா கும்பாகவும் அந்த தண்ணீர் ரெண்டாக பிரிந்தது. நதியில நிறைய தண்ணீர் போகிறது. எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அங்கே அடித்த பொழுது அது ரெண்டாக பிரிந்தது. உலர்ந்த தரை வழியாக அவன் அக்கறைக்கு போனான். நீச்சல் அடிச்சு போகல, அல்லது ஒரு போட்டை அவங்க தேடி கண்டுபிடிச்சு அந்த நதியை கிராஸ் பண்ணல. எலியாவின் தேவன் எங்கே என்று அந்த சால்வை வைத்து அடித்த பொழுது அந்த தண்ணீர் ரெண்டாக வழிவிட்டது. இதோ அதன் மத்தியில் அவன் நடந்து போகிறான். ஆமே. இதுதான் மிரக்கல், அற்புதம் என்பது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதே அற்புதத்தை செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசம்? நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும் எலியா யார். ஆண்டவர் இந்த காலத்தில் எலியாவை அனுப்பியிருக்கிறார். ஆமே. அந்த எலஜா தான் இதோ ப்ராஃபெட் வில்லியம் மேரியன் பண்ணுங்க, 7 தூதன். 7 தூதன் தீர்க்க தரிசியாகிய வில்லியம் மேரியன் பிரன்ஹாமே ஆண்டவர் இந்த கடைசி காலத்திலே எலியாவின் அபிஷேகத்தை பெற்ற மனுஷனாக அனுப்பினார். எலியாவின் மேலிருந்த ஆவியானது அங்க தீர்க்க தரிசி மேல வந்தது. அவர் 7 சபையின் தூதனாக இருக்கிறார். நாம் எல்லாருக்கும், மெசேஜில் இருக்க எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஆனா மேஜர் ப்ராஃபெட் எலஜா மிக முக்கியமான தீர்க்க தரிசி. கர்த்தர் அந்த எலியாவை எடுத்துக் கொண்டது போல இப்பொழுது தீர்க்கதரிசியும் ஆண்டவர் காட்சியை விட்டு எடுத்துக்கொண்டு விட்டார்.
ஆமென்.
நம்ம எல்லாருமே எலியா தீர்க்கதரிசி பிரதர் பிரணாமை குறித்து அதிகமாக பேசுகிறார்கள். மெசேஜில் இருக்கிற எல்லாருக்குமே பிரதர் பிரணாம் எப்படி பறந்தார், எப்படி வாழ்ந்தார், என்னென்ன அற்புதங்களை செய்தார், அவருடைய ஊழியத்தில் என்னென்ன நடந்தது, அவர் சபினா கேனியன் போனார், ஏழு தூதர்கள் அவரை சந்தித்தார்கள், அங்க ஏழு முத்திரைகளை பெரும்படியான அந்த கமிஷன் கொடுக்கப்பட்டது, ஏழு முத்திரையின் ரகசியம் வெளிப்பட்டது, எல்லாமே நமக்கு நன்றாக தெரியும். எல்லாருமே தீர்க்கதரிசிக்கு அதிக போக்கஸ் கொடுக்கறாங்க, ஒன்னும் தப்பு இல்லை, ரைட்ஸ், நம்மளும் அதிக போக்கஸ் கொடுக்க தான் செய்யறோம். ஆனால் அதோடு தீர்க்கதரிசியோடு நின்றுவிடக்கூடாது. அந்த தீர்க்கதரிசி ஊழியமானது முடிவடையவில்லை, அந்த ஊழியம் கண்டினியூ ஆகிறது.
ஆமென்.
எலியாவின் ஊழியம் எலியாவோடு முடியவில்லை, அது எலிசா மூலமாக தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கிறது. அதே போல பிரதர் பிரணாமுடைய ஊழியம் வந்து 1965 அது முடியல, அது இன்னைக்கு கண்டினியூ ஆகிக்கொண்டே இருக்கிறது.
ஆமே.
கண்டினியூஷன் ஆஃப் தட் மினிஸ்ட்ரி. எலியாவை எலிசா பின்பற்றி போனா அவனுடைய சீசனாக இருந்தான். இப்பொழுது அந்த சீசன் மூலமாக அந்த ஊழியமானது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. அதே போல கர்த்தராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும் பொழுது 3 வருஷம் அவர் யூதயா சமாரியா கலிலேயாவில் ஊழியம் செய்தார். 12 சீசன்ல அவர் தெரிந்து கொண்டார். அந்த 12 சீசன்களும் அவரை பின்பற்றி போனார்கள். அவருடைய ஊழியத்தின் முடிவு மட்டும் அவரை பின்பற்றினார்கள். இது அதோடு கூட இயேசு கிறிஸ்து மறித்தார், உயிர்த்தெழுந்தார், இதை பல்லவத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார்.
ஹல்லேலூயா.
ஜீசஸ் டைட், ரைஸ் அகைன் அண்ட் அசெண்டட் டு ஹெவன். அப்பொழுது அவர் இருந்த ஆபீஸ் வந்து அது வந்து மாம்சத்திலே அவர் இருந்தார். த டேச்சி மேடு ஃபிளஷ், தெய்வீகமானது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அது மாம்சத்திலே இருந்த நாள் தேவன் மனுஷனாக வந்து உலகத்திலே ஜீவித்தார். ஆபீஸ் ஆஃப் ஃபிளஷ். And then Jesus died, resurrected, and ascended to heaven. Yesu Christ marithaar, veethirandhaar, 40 naalile pallavathu poi vittaar. Adhodu kuda ellam mudinji vittadha. Apdi mudindhaal adhu sarithramaa irukkum. Aana andha ooliyam andha sarithram alla, adhu thodarndhu nadandhu kondirukkirathu, ippozhudhu nadandhu kondirukkirathu. Aamen. Andha seasonal moolamaaga sathiyamaanadhu ulagam engilum ponadhu. நம்ம சென்னை பட்டணத்துக்கு தோமா வந்து முதலாம் நூற்றாண்டிலே சத்தியத்தை அறிவித்தார். ஆதாரங்கள் இருக்கிறது. எலஜா கேம் டு தி எண்ட் ஆஃப் ஹிஸ் மினிஸ்ட்ரி. எலியா இப்பொழுது தன்னுடைய ஊழியத்தினுடைய கடைசி நேரத்திலே வருகிறார். கர்த்தர் வந்து அவனை வீட்டுக்கு அழைத்துக் கொண்டார். கோ டு டேக் தி ப்ராபட் ஹோம். வீட்டுக்கு அழைத்துக் கொண்ட பின்பு இப்பொழுது என்ன ஜாமன் வந்து டைமென்ஷனல் டிராவல் பண்ணுகிறான். இந்த 4 பரிமாணத்தை விட்டு 6ம் பரிமாணத்துக்கு போயிடறான். நம்ம வந்து 4 பரிமாணத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கோம். லைட், மேட்டர், டைம் என்றதான அந்த 4 பரிமாணங்கள், சயின்ஸ் 4வது பரிமாணம், விஞ்ஞானம். இந்த 4 பரிமாணங்களுள்ள நம்ம உலகத்தில் ஜீவிக்கிறோம். இப்பொழுது டைமென்ஷனல் டிராவல், இந்த டைமென்ஷன்ல இருந்து 6th dimension பரலோகத்துக்கு எலியா போய்விட்டார். ஆமேன். அது ஒரு மனுஷனுடைய ஊழியமாயிருந்தது. எலியா என்ற ஒரு மனுஷனை கர்த்தர் பயன்படுத்தினார். கர்த்தருடைய வார்த்தைக்கு என்று அவன் வைராக்கியமான ஊழியக்காரனாயிருந்தார். கர்மேல் பர்வதத்திலே கர்த்தரை தேவன் என்று நிரூபித்து காண்பித்தார். அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் தரிசனங்களையும் கொடுத்து எலியா தீர்க்கதரிசி ஒரு மேஜர் ப்ராபட்டாக, ஒருவரும் எதிர்த்து நிற்கக்கூடாத ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தர் அந்த எலியாவை பயன்படுத்தினார். ஆமேன். இப்பொழுது அந்த ஊழியமானது அவனோடு முடிவடையவில்லை, அந்த ஊழியம் கண்டினியூவேஷன் ஆகிறது. யார் மூலமாக? எலிசா மூலமாக கண்டினியூஷன் ஆகிறது. அவன் மேல் இருந்த ஆவி வந்து இப்பொழுது எலிசா மேல ரெட்டிப்பாக வந்திருக்கிறது. டபுள் போர்ஷனாக எலிசா மேல வந்திருக்கிறது. அந்த ஊழியமானது நடந்து கொண்டிருக்கிறது. அதே போலதான் ஆண்டவர் தீர்க்கதரிசி எடுத்துக்கொண்டார். வில்லியம் மேரியன் பிரனஹாம் என்ற மேஜர் ப்ராபட், ஏழாம் சபையின் தூதன், எலியாவின் ஆவியுடைய ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் உலகம் எங்கிலும் வல்லமையாக பயன்படுத்தினார். அவர் வந்து மேஜர் ப்ராபட். அது ஒன் மேன் மினிஸ்ட்ரி, ஒரு மனுஷனுடைய ஊழியமாக இருந்தது. கர்த்தர் 1965 டிசம்பர் 24ஆம் தேதியிலே கர்த்தர் அவரை எடுத்துக்கொண்டார். ஆனால் அவருடைய ஊழியமானது இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எலியாவுக்கு பின்பு எலிசா, அதே போல பிரணாம்க்கு பிறகு இப்பொழுது மணவாட்டி ஊழியம், பிரைட் மினிஸ்ட்ரி. ஹல்லேலூயா. மல்டி மெம்பர்டு பிரைட், மல்டி மெம்பர் மினிஸ்ட்ரி. அது ஒன் மேன் மினிஸ்ட்ரி, இது மல்டி மெம்பர் மினிஸ்ட்ரி. இது அநேகர்களை கொண்ட ஊழியம். உலகெங்கிலும் அனாய்டட் பிரீச்சர்ஸ் இருக்கிறாங்க, ஒவ்வொரு தேசத்திலையும் அபிஷேகம் பண்ணப்பட்ட போதல் இருக்கிறார்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகள் இருக்கிறார்கள். நம்ம வந்து ஒரு பகுதி, அந்த மணவாட்டியில ஒரு பகுதியாயிருக்கிறோம். இன்னும் நிறைய பேர் உலகமெங்கிலும் இருக்கிறாங்க. கர்த்தர் எல்லாரையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால தீர்க்கதரிசி இல்லை என்றாலும் தீர்க்கதரிசி மேல இருந்த ஆவியானது, அந்த எலஜா ஸ்பிரிட் வந்து எலியா எலிசா மேல இருந்தது போல நம்மேல அந்த அனாய்டிங் இருக்கிறது, அந்த ஈகிள் அனாய்டிங். அந்த அனாய்டிங் நம்மேல இருப்பதனாலே அதே ஊழியமானது இப்பொழுது கண்டினியூ ஆகி கொண்டிருக்கிறது. நீங்கள் அந்த ஊழியத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென். சேம் திங் வித் எலிசா. He took a hold of the mantle. அந்த மேன்டில் அவன் பெறும்பொழுது, அந்த அங்கியை அவன் பெறும்பொழுது அவன் அதே ஊழியத்தை செய்கிறான். ஆனால் அந்த அங்கியை பெறாதபடி நம்ம அந்த ஊழியத்தை செய்ய முடியாது. அவன் மேல் இருந்த அங்கிரி, அவன் மேல் இருந்த அனாய்டிங், அவன் மேல் இருந்த ஊழியமானது இன்னைக்கு நம்முடைய ஊழியமாக மாறியிருக்கிறது. இது அந்த மேன்டில், அந்த ஹோலி ஸ்பிரிட் அனாய்டிங்க நம்ம பெறாம இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. எல்லாருமே பாசர் பாசர் இருப்பாங்க, தேவனால அழைக்கப்பட்டிருக்காங்களா? எங்களுக்கு நிறைய பேர் வராங்க, எங்க சபைக்கு நிறைய பேர் வந்த அசம்பி சாக்காருக்கு நிறைய பேர் போறாங்க, சிஎஸ்எஸ் சர்ச்சுக்கு நிறைய போறாங்க, ரோமன் கத்தோலிக்கு அதை விட அதிகமா போறாங்க. இருக்கிறதுல அதிக காங்கிரிகேஷன் ரோமன் கத்தோலிக். அதனால கத்தர் அவங்க கூட இருக்கிறாருன்னு அர்த்தமா? அங்க போதிக்கப்படுற சத்தியம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அது பிரைட் மினிஸ்ட்ரியா இருக்குதா? எலியா விட்டு போன ஊழியத்தை அவங்க கண்டினியூ பண்றாங்களா? எலஜா மேல இருந்த அந்த ஹோலி ஸ்பிரிட் அனாய்ச்சிங் அவங்க மேல இருக்கிறதா? அதே ஊழியத்தை அவங்க கண்டினியூ பண்றாங்களா? அந்த ப்ராபெட்டிக் மினிஸ்ட்ரி, அந்த தீர்க்க தரிசன ஊழியமானது கண்டினியூ ஆகிறதா என்று பார்க்க வேண்டும். வார்த்தையை வந்து பரிபூர்ணமா போதிக்கிறார்களா அல்லது கலப்பரமாக போதிக்கிறார்களா என்று கவனிக்கும் பொழுது அந்த ஊழியம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டதா, அந்த போதகர் தேவனால ஏற்படுத்தப்பட்டவரா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மனுஷன் தவறாக போதிக்க மாட்டான். தேவனால ஏற்படுத்தப்பட்ட மனுஷன் வந்து சரியான பாதையில ஜனங்களை வழி நடத்துவார். எலியா, எலியாவின் மேல் இருந்த ஆவி எலிசாவுக்கு இருக்கும் பொழுது எலியாவுக்கு என்ன வைராக்கியம் இருந்ததோ, என்ன வாஞ்சம் இருந்ததோ, அதே கேரக்டர் தான் எலிசாக்குள்ள இருக்கு. எலிசா வந்து எலியா என்ன சொன்னாரோ அதைத்தான் அவர் சொல்லுகிறார். கொஞ்சம் கூட டிஃபரண்ட் இல்ல, வித்தியாசமா உலக பிரகாரமாக இல்ல, அது ஆவிக்குரிய பிரகாரமாக கண்டினியூ ஆகிக்கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம ஊழியமானது எலிசா மினிஸ்ட்ரியாக இருக்கிறது. இந்த ஊழியமானது கண்டினியூ ஆகிக்கொண்டிருக்கிறது. யார் யார் இதுல ஆண்டவருக்கு அந்த நியமித்தாரோ அவங்க எல்லாம் வந்து இதுல வந்து அங்கமாக மாறுகிறார்கள். இந்த ஊழியம் வந்து ஆல்டர் பண்ண முடியாது. தேவனுடைய வார்த்தையை வந்து ஆல்டர் பண்ண முடியாது. இதை நம்ம தான் ஆல்டர் பண்ணணுமே ஒழிய தேவனுடைய வார்த்தையே நம்ம வந்து சரி செய்ய முடியாது. அது கரெக்டு தான், நம்ம தான் சரியில்லை, நம்மளை தான் சரி பண்ணணும். ஆளுக்கேத்த மாதிரி போறது இது அவிதமான ஒரு ஊழியம் அல்ல. அதனால எலஜா மினிஸ்ட்ரி ஒரு ப்ராபெட்டிக் மினிஸ்ட்ரி. அந்த ப்ராபெட்டிக் மினிஸ்ட்ரி தீர்க்க தரிசன ஊழியமானது எலிசா மூலமாக கண்டினியூ ஆகிறது. தீர்க்க தரிசியை எலிசா ஏற்றுக்கொண்டார். ஆனால் எலிசா தீர்க்க தரிசியை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தீர்க்க தரிசிக்கு ஏற்ற பலன் கிடைத்தது. மத்தேயு 10:41 வாசிக்கலாம்.
தீர்க்க தரிசி என்ன நாமத்தின் நிமித்தம் தீர்க்க தரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்க தரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான்.
இத தீர்க்க தரிசி என்ன நாமத்தின் நிமித்தம் தீர்க்க தரிசியை ஏற்றுக்கொள்ளுவன் தீர்க்க தரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசிக்கு ஏற்ற பலன் என்ன? ஆதாம் இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை நம்ம மறுபடியும் பெறுகிறோம். ஆடாம் வந்து நித்திய ஜீவனை பெற்றிருந்தார். He had eternal life. He had fellowship with God. தேவனோடு அவன் ஐக்கியப்பட்டிருந்தான். Power over the earth. He had power over the பூமியின் மேல் அவனுக்கு ஆதிக்கம் இருந்தது. இந்த மூணு காரியங்களை ஆதாம் பெற்றிருந்தான். இன்னைக்கு அந்த மூணு காரியங்களும் நமக்கு வருது. நம்ம தீர்க்கதரிசி மெசேஜை ஏற்றுக்கொண்டால் நமக்கு eternal life, நித்திய ஜீவன், நமக்கு வந்து ஃபெலோஷிப் வித் காட் இந்த மெசேஜ் வந்து உங்களை தேவனோடு ஐக்கியப்படுத்துது. தேவனோடு ஐக்கியப்படும் பொழுது யூ ஹாவ் பவர் ஓவர் த எர்த். ஸ்போக்கன் வேர்ட் மேனிபெஸ்டேஷன் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும். ஏனென்றால் இந்த மெசேஜ் வந்து நமக்கு டைட்டில் டீட கொண்டு வந்திருக்கிறது. அந்த ஆதாம் தந்த அந்த டைட்டில் டீட இழந்து போய்விட்டான். இன்னைக்கு அந்த டைட்டில் டீடு வந்து நமக்கு வந்திருக்கிறது. அந்த டைட்டில் டீட நம்ம பெறும் பொழுது நம்ம இந்த பூமியின் மேல் நமக்கு ஆதிக்கம் ஏற்படுகிறது. You will receive property reward, the same thing that God gave to him. ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்தாரோ அதே அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். யார் அதை ஏற்றுக்கொள்வார்கள்? நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். Your ordained unto eternal life. நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டால் அவங்க பிலீவ் த வேர்ட், வார்த்தையை நம்புவார்கள். நித்திய ஜீவனுக்கென்று அவங்க நியமிக்கப்படவில்லை என்றால் அவங்க நம்ப மாட்டார்கள். நம்ம எவ்வளவு தெளிவாக சொன்னாலும் ஆயிரம் முறை சொன்னாலும் அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. அவங்க ஆண்டவர் நியமித்திருந்தாதான் அவங்க இந்த வார்த்தையை விசுவாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 13:48 வாசிக்கிறோம். அதனால நம்ம வந்து தேவனால நியமிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் ஹோலி கோஸ்ட் பேப்டிசம் கொடுத்திருக்கிறார். அந்த ஹோலி கோஸ்ட் பேப்டிசம் வந்து என்ன? நம்ம வந்து சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட், நம்ம தேவனுடைய குமாரும் குமார்த்திகளுமாய் இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துகிறது. நம்ம தேவனுடைய வார்த்தையினால நம்ம வந்து நம்ம முன்குறிக்கப்பட்டிருப்போம் என்றால் நம்ம வார்த்தையை பிலீவ் பண்ணுவோம், தேவனோடு ஐக்கியத்தை பெறுவோம். நமக்கு ரிவார்டு என்ன கிடைக்கும்? ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன், நீங்க சொல்லுகிற வார்த்தையை தேவன் நிறைவேற்றுவார். பவர் ஓவர் த எர்த், நீங்க கிங்ஸ் அண்ட் பிரீஸ்டாக இந்த உலகத்தை ஆளுகை செய்வீர்கள். உலகத்தை ஆளுறதுக்கு தான் படாத பாடுபடுறோம். எலெக்ஷன் வந்துச்சுன்னா எங்க பார்த்தாலும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு 5 வருஷம் ஆட்சிக்காக எவ்வளவு பொய் சொல்லி ஏமாத்தி ஆட்சியை பெறாங்க. இந்த வழிந்து போற உலகத்தை 5 வருஷம் ஆடுறதுக்கு எவ்வளவு கோடிக்கணக்கில் பணத்தை செலவழிச்சு பிரச்சாரம் பண்ணி அந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க 1000 வருஷம் ராஜாக்களும் ஆசாரியலமா இருந்து அவரோடு கூட ஆளுகை செய்வன்னு சொல்லும் பொழுது நம்ம அதுக்காக என்ன பிரயாசப்படுறோம்? நம்ம பிலீவ் த வேர்ட், ஃபெலோஷிப் வித் காட். அதன் பின்பு என்ன சொன்னா, நமக்கு வந்து பவர் ஓவர் த எர்த், இந்த உலகத்தின் மேல ஆண்டவர் நமக்கு ஆதிக்கத்தை கொடுப்பார். அதுல நீதி சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். அவ்விதமான ஒரு உலகத்தை 1000 இயர்ஸ் நம்ம வந்து ஆளுகை செய்யும். இந்த முழு உலகத்தையும் இயேசுவோடு சேர்ந்து 1000 வருஷம் இந்த ப்ராபட் மெசேஜ பிலீவ் பண்றதுனால உங்களுக்கு கிடைக்கிற ரிவார்ட். நீங்க சர்ச்சுக்கு காலையிலே மாலையிலே வந்து வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தைக்கு உங்களை ரீடெடிகேட் பண்றீங்க. ஒவ்வொரு முறை நம்ம தேவ சமூகத்துக்கு வரவங்களாம் நீங்களும் நானும் என்ன மறுபடியும் நம்ம பிரதிஷ்டை செய்கிறோம். நம்மகிட்ட குறைகளை அறிக்கை செய்து பிரதிஷ்டை செய்கிறோம். சபைக்கு வரும்பொழுதெல்லாம் நம்ம அதை செய்ய வேண்டும். நான் இன்னும் கத்தருக்காக ஜீவிக்க வேண்டும், எங்களுக்கு குறைகளை மன்னியும் என்று சொல்லி உங்களுடைய வார்த்தைக்கு என்ன ஃபிட்டா மாற்றும், என்ன ஆவிக்குரிய பிரமாய் மாற்றும். இது மாதிரி நம்ம ரீடெடிகேட் மறுபடியும் பண்ணும் பொழுது கத்து கடைசியா நம்மள இந்த உலகத்தை ஆளுகை செய்ய முடியாத வைப்பார். 5 வருஷம் அல்ல, 1000 வருஷம் இயேசுவோடு கூட ஆளுகை செய்வோம். ஆமே. ராஜாக்களும் ஆசாரியும் ஆக்க போகிறார் இயேசு கிறிஸ்து. வெளிப்படுத்தல் 1:6 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1:6,
நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களும் நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன்.
நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களும் நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியும் ஆகின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. பாருங்க, நம்ம ராஜாக்களும் ஆசாரியுமாக அவர் மாற்றுகிறார். அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்மை முற்றிலும் சுத்திகரித்து ஒருபோதும் பாவம் செய்யாதவள் போல நம்மை அவர் பரிசுத்தப்படுத்தி பின்பு அவரோடு கூட ஆளுகை செய்வோம். கிங் அண்ட் கியூனாக இருந்து நம்ம ஆளுகை செய்வோம் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய ரிவார்டு நமக்கு கிடைக்கும். இந்த மெசேஜை டெலிவரி பண்றதுனால காலையிலும் மாலையிலும் வந்து நீங்க வார்த்தையை கேட்டு உங்களை ரீடெடிகேட் பண்ணி ஒவ்வொரு முறையும் உங்களை பிரதிஷ்டை செய்து இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தைக்காக ஜீபிப்பதனால உங்களுக்கு பலன் கிடைக்காம போறது இல்ல. ஆயிரம் வருஷம் இயேசு கிறிஸ்துக்கு ஆலயம் செய்வோம், அஞ்சு வருஷம் ஆளுகைக்கு கோடி கணக்கில் பணம் செலவழிக்க போறாங்க பாருங்க. மே மாசம் எலெக்ஷன் வரும்பொழுது என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க, அதுல எத்தனை கொலைகள் நடக்கிறது, எவ்வளவு காரியங்கள் அங்க அநியாயங்கள் நடக்கிறதுன்னு பார்க்கும் பொழுது நல்லா வேதனையா இருக்கிறது. ஆனா கர்த்தர் நமக்கு வந்து நிலைநேற்ற ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆயிரம் வருஷம் இயேசு கிறிஸ்துவோடு ஆளுகை, நம்ம செய்யற காரியம் சின்ன காரியம் தான், அவரை நேசிக்கிறோம், இங்கேயும் ஆசீர்வதிக்கிறார், இவர் அந்த ராஜ்யத்தையும் தருகிறார், இந்த பூமியை நமக்கு தருகிறார். இப்பொழுது டைட்டில் டீடு கொண்டு இருக்கிறார், டைட்டில் டீடு இல்லாம நம்ம ஆளுகை செய்ய முடியாது. முதலாவது இந்த உலகத்துக்குரிய அந்த டைட்டில் டீடு, அந்த பத்திரம் வந்து நம்முடைய கையில வந்திருக்கிறது. இன்னைக்கு அது நம்முடைய கையில இருக்கிறது. ஆடாம் இறந்து போன அந்த டைட்டில் டீடு ஆனது இதை கர்த்தர் என்ன செஞ்சார் என்றால் இன்னைக்கு நம்முடைய கருத்துல கொடுக்கும் பொழுது நம்ம ஓனர்ஸ், we are the kings of the earth. Hallelujah. இந்த உலகத்துக்கு நம்ம சொந்தக்காரனாக இருக்கிறோம். இந்த உலகத்தின் மேல் ஆளுகை செய்வதற்கு நமக்கு வந்து ஆண்டவர் முதலாவது டைட்டில் டீல் கொடுத்த பின்பு நம்மளை மேல கொண்டு போய் அது பிறகு இந்த உலகத்தை அழிச்சு இதை முற்றிலும் சங்கரித்து இதை புதுசாக மாற்றி பின்பு நம்ம கையில தரப்போற. இந்த சத்தியத்தை வந்து யாராலும் வந்து பிளாக் பண்ண முடியாது. எந்த சக்திகளும் பிசாசுகளும் இந்த சத்தியத்தை மேற்கொள்ள முடியாது. தேவனுடைய வார்த்தை நிறைவேறாமல் போகாது. ஒன்ன வந்து நம்ம அதில் பங்கு பெறணும் அல்லது அந்த ராஜ்யத்துக்கு புறம்பே காணப்படணும். நம்ம அந்த ராஜ்யத்தை பங்கு பெறுவதற்கு ஆண்டவர் இந்த மெசேஜ் ஏழாம் தூதன் மூலமாக இந்த செய்தி அனுப்பியிருக்கிறார், இந்த அனாயிங் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அதனால எலிசா இஸ் அ டைப் ஆஃப் மல்டி மெம்பர்ட் பிரைட் மினிஸ்ட்ரி. எலிசா இதுக்கு அடையாளமாயிருக்கிறார் என்றால் அநேக அங்கத்தினை கொண்ட மனவாட்டி ஊழியத்துக்கு அடையாளமாக இருக்கிறார். புட் ஆன் மேன்சில், நம்ம இன்னைக்கு அந்த மேன்சில பெற்றிருக்கிறோம், அந்த அனாயிங் நம்ம பெற்றிருக்கிறோம். அதனால ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம், எலிசா என்ன கேட்கிறான், பத்தாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அதற்கு அவன், அவர்கள் அக்கறைக்கப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் என்ன செய்ய வேண்டும் கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான்.
நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது இதை நீ வந்து உனக்கு என்ன காரியம் செய்யணும்னா நீ கேள், நான் இந்த உலகத்தை விட்டு மேல போறேன், கடைசியா உன்னுடைய ஆசை என்ன நீ எனக்கு சொல்லு, நான் அதை செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவன் நிறைய எனக்கு வந்து எத்தனை மில்லியன் டாலர்ஸ் வேணும்னு கேட்கல, வீடு நிறைய எனக்கு தங்கம் வேணும்னு கேட்கல. இந்த காலத்து மனுஷங்க அதுதான் கேட்பாங்க, பணம் பணம், பணத்தை கேண்டா பணமும் வாயப்பழக்கின மாதிரி பொதுவா அரசியல்வாதிகள் மெஜாரிட்டி பீப்புள் வந்து லஞ்சம் வாங்குறதெல்லாம் இருப்பாங்க. ஒரு கவுன்சிலர் ஆனா கூட அவன் எவ்வளவு லஞ்சம் வாங்குறான், சாதாரண ஒரு கவுன்சிலர் அவன் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் கவுன்சிலர்ல எவ்வளவு சேர்த்துருதான். அப்படி இருக்கும் பொழுது பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்கவங்க எல்லாம் எவ்வளவு லஞ்சம் வாங்குவான்னு பாருங்க. இந்தியா வந்து ஊழல்ல இருக்குது, அதிக ஊழல் நிறைந்த நாடாக இருக்குது. மனுஷனுக்கு அந்த பண ஆசை, அந்த பண ஆசை தான் அதுக்கு காரணமாக இருக்கு. நியாயமா சம்பாதிச்சு உழைச்சி முன்னேறணும் அப்படி இல்லாதபடி அநியாயமாக சம்பாதித்து நாட்டுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாம தன்னுடைய பாக்கெட்ல போட்டுக் கொடுக்குது. ஒரு டேம் இருக்குது, மேட்டூர் டேம் இருக்குது, அதை தூர் வாரணும், அதுக்கு 100 கோடி வேணும், ஒரு வேலை ஜேம அவன் பாக்கெட்ல போட்டுவிடுவான். மழை நீர் சேகரிங்க, மழை நீர் சேகரிங்க, அப்போ வந்தா வந்து நிலத்தடி நீரானது இருக்கும் அப்படின்னு கவர்மெண்ட்ல வந்து எல்லார் வீட்லயும் மழை நீர் சேகரிப்புக்கு வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு வந்து செக் பண்ணுவான். ஆனா அங்க மழை பெய்யும், இவன் தடுப்பணையும் கட்ட மாட்டான், கால்வாயும் தூர் வாங்க மாட்டான், எல்லாம் உடஞ்சுக்கிட்டு கடல்ல போய் சேரும். அவனுக்கு யார் தண்டனை கொடுக்கிறது, கவர்மெண்ட்டுக்கு யார் தண்டனை கொடுக்கிறது? அவங்க வீட்டுல மழை நீர் சேகரிப்பு இருக்கிறதா வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அங்க மழை பெய்து ஆண்டவர் அந்த நம்ம தேசத்துக்கு மழையை கொடுக்கிறாரு, இவன் கால்வாய் வாரி வச்சானா தடுப்பணை கட்டினானா எல்லாம் சரி. இதுதான் வந்து மனுஷனுடைய ராஜ்யம், நம்ம தேவனுடைய ராஜ்யம் வர காத்து. ஹல்லேலூயா. மனுஷனுடைய ராஜ்யத்தில் நம்ம நல்ல காரியங்களை எதிர்பார்க்க முடியாது. அநியாயங்களும் அக்கிரமங்களும் தான் அதிகமா இருக்கும், அதுதான் நம்ம பார்க்கிறோமே ஒழிய அதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம என்ன எதிர்பார்க்க வேண்டும் என்றால் தேவனுடைய ராஜ்யம் எதிர்பார்க்க வேண்டும். நம்ம இந்த உலகத்தை 1000 வருஷம் இயேசு கிறிஸ்துவோட ஆளுகை செய்யும். சும்மா அவங்களை பிரியப்படுத்துறதுக்காக எழுதல, நடக்க போற காரியம். ஆமென். வசனத்தை எல்லாரும் நல்லா கவனிங்க. ரெண்டு ராஜாக்கள் 2008 வசனத்துல அங்க வந்து எலியா கேட்கிறான், நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாக உனக்கு உன்னுடைய ஆசை என்ன, உன்னுடைய விருப்பம் என்ன, நான் அதை கிராண்ட் பண்ணுகிறேன் சொல்லும் பொழுது அவன் இந்த மாதிரி உலக பிரமாண காரியத்தெல்லாம் கேட்கல. இந்த உலக பிரமாண பணத்தையோ மற்ற எந்த காரியத்தையும் அவன் கேட்கல. இத சாலமோனும் அதிகமாக கேட்கல, இந்த எலிசாவும் அதிகமாக கேட்கல. என்ன கேட்கிறான் என்றால் உங்களத்தில் இருக்க ஆவியின் பரம் எனக்கு ரெட்டிப்பா வேணும். உங்களுக்கு ஆவி வந்து எனக்கு ஒரு பாதி கிடைச்சா போதும், அதுல 100ல் 1 பங்கு எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு கேட்கல. அவன் அதிகமா கேட்கல. அபண்டன்ட்லி நீங்க தேவனத்தில் நிறைய காரியத்தை கேளுங்க. ஏன்னா நம்முடைய தேவன் பெரியவராயிருக்கிறார், வல்லமையினராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் கொடுக்க முடியும். ஆனால இதை வந்து இவனுடைய விசுவாசம் வந்து அதிகமாயிருக்கிறது, குறைவா இல்லை. எனக்கு வந்து பழைய ஒரு வண்டி கிடைச்சா போதும் இல்லை, எனக்கு நல்ல புது வண்டி வேணும். பழைய செகண்ட் ஹேண்ட் வேண்டாம், எனக்கு புதுசா வேணும். நீ செகண்ட் ஹேண்ட் கேட்டா செகண்ட் ஹேண்ட் தான் தருவாரு. நீ புதுசாக நம்முடைய தேவன் பெரியவராக இருக்கிறார், ஐஸ்வர்ய சம்பராக இருக்கிறார். ஆமென். அவளா உங்களுக்கு ஆதி எனக்கு வரணும்னு கேட்கல, அது ரெட்டிப்பாக எனக்கு வர வேண்டும். ஆமென். ஐ வாண்ட் த டபுள் போர்ஷன் ஆஃப் யுவர் ஸ்பிரிட். அப்பொழுது எலியா சொல்கிறான், அரிதான காரியத்தை நீ கேட்டா, நீ ரொம்ப ரேர் காரியத்தை, ரேர் திங்ஸ் நீ கேட்கிற. ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கிறது. என்னிடத்துல ஆதியை வந்து ரெட்டி பார்க்கறதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. என்னவென்றால், நான் எடுத்துக்கொள்ளப்படையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும். நீ வந்து கடினமான காரியத்தை கேட்டிருக்கிற, ஆனா அது கிடைக்காம போகுது, கிடைக்கும். ஒரு நிபந்தனை என்னவென்றால், Nevertheless if thou see me when I am taken from thee, உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்னை பார்த்தால் உனக்கு கிடைக்கும். It shall be so unto thee, but if not, நீ பார்க்கவில்லை என்றால் அது உனக்கு கிடைக்காது. It shall not be so, உனக்கு கிடைக்காது. எலிசா பார்த்தானா பார்க்கலையா? பார்த்தான். வசனம் எழுதியிருக்கு, பார்த்தான் எழுதியிருக்கு. 12 வாசிக்கலாம்.
அதை எலிசா கண்டு,
அதை எலிசா கண்டான், மேல அவன் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது பார்த்தான். நீ அந்த நேரத்தில் அங்கேயும் பார்த்துட்டு இருந்தேன்னா போச்சு. எந்த நேரத்தில் எந்த மினிட்ல வந்து இந்த ராப்சர் வரும்னு தெரியாது. நான் சீக்கிரமா எடுத்துக்கொள்ளப்படுறேன், ஆனா எந்த மினிட் வரப்போ அந்த நேரத்தில் நீ வேற ஒரு கவனமா நீ இருந்தீன்னா, கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா, நான் வந்து டக்குன்னு குயிக்கா நான் போயிருவேன். கண்ணிமைக்கு நேரத்தில் நான் போயிருவேன். அந்த நேரத்தில் நீ உன் கவனத்தை கொஞ்சம் திசை திருப்பிட்டீன்னா போச்சு. நீ பைபிள் படிக்காம ஒரே செல்போன் பார்த்துட்டு இருந்தா எப்படி போக முடியும்? நீ கேம்ஸ் விளையாடிக்கொண்டிருந்தா எப்படி போக முடியும்? ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தா 4 பேரும் கம்ப்யூட்டர் பார்த்துட்டு இருப்பாங்க, 4 பேரும் செல்போன் பார்த்துட்டு இருப்பாங்க. இதுதான் உலகம். எத்தனை பேர் இருக்காங்களோ அவ்வளவு பேரும் செல்போன் வச்சு பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. எப்படி கத்தோட அருகில போக முடியும்? எப்படி ஆவின்றவரை ரெட்டிப்பா பெற முடியும்? சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு வயசானவங்க வரைக்கும் விளையாட்டு எல்லாமே செல்போன் தான். காரியம் கெட்டு போச்சு, உங்க ஆத்மா நஷ்டப்பட்டு போகும். கத்துடைய வரைகளை கைவிடப்படுவீங்க. உங்க கையில இந்த தேவனுடைய வார்த்தை இருந்தா ஆசீர்வதிக்கணும். உங்க கையில எப்பொழுதும் செல்போனை வச்சுக்கிட்டே இருந்தா அதையே வந்து திருப்பிட்டு, இந்த பைபிள திருப்பதுக்கு மனசு இல்லை. சில சர்ச்சைக்கு வந்தாலும் இதை திருப்பறது இல்லை, வசனம் சொன்னாலும் திருப்பறது இல்லை. ஆனா செல்போன்ல வந்து விரல் வந்து அது அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். சின்ன குழந்தைகள் கூட ரொம்ப அருமையா செல்போன் ஒர்க் பண்ணு. எப்படி நீ அப்படி அப்படி கேர்லெஸ்ஸா இருந்தா இது அவரு மேல போகும்பொழுது நீ பார்க்கலன்னா போச்சு. இப்போ நம்ம நம்முடைய மைண்ட டைவெர்ட் பண்ணதுக்கு அநேக காரியங்கள் உலகத்தில் இருக்குது. நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணுவதற்கு உலகத்தில் அநேக காரியங்கள் இருக்குது. நம்ம நேரத்தை வந்து பிரயோஜனப்படுத்தாதபடி, நம்முடைய சொந்த வேலைகளையே சரியா செய்யப்படாதபடி இந்த செல்போன் தடையா இருக்கிறது. பிள்ளைகள் படிப்பதற்கு செல்போன் தடையா இருக்கிறது. ஆத்மா கெட்டு போவதுக்கு செல்போன் தடையா இருக்கிறது. அதனால நீ உன்னுடைய கவனம் வந்து டைவர்ட் ஆச்சுன்னா நான் வந்து கண்ணிமைக்கு நேரத்தில் டக்குன்னு போயிடுவேன். அந்த நேரத்தில் நீ பார்க்காம இருந்தேன்னா போச்சு. நீ ஆசைப்படலாம், கிடைக்காது. நீ ஆசைப்பட்ட காரியம் உனக்கு கிடைக்கணும்னா நீ உன்னுடைய சிங்கிள் ஐ உடையவனா இருக்கணும். ஒரே கண்ணு தான் இருக்கணும். கண்ணு அங்கங்க பார்க்க கூடாது. நேரா நீ வந்து அந்த கோல் மேலேயே, அந்த லக்கு மேலேயே நீ கண்ணை வைப்பாய் என்றால் நான் எப்படியாவது ராச்சல்ல நான் பங்கு பெறணும், நான் எப்படியாவது பெர்ஃபெக்ஷன் அடைய வேண்டும், இதோ நான் வந்து ராச்சர்ல மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அந்த நோக்கம் நமக்கு இருந்தால் நீ பெற்றுக்கொள்ள முடியும். அவன் எலிசா கண்டான், இதை கண்ணு கத்த வந்து அவனை சுழல் காற்றிலே அக்னிமயமான குதிரைகள் மூலமாகவும் ரதங்கள் மூலம் மேலே எடுத்துக்கொண்டார். இப்பொழுது என்ன செய்கிறான் என்றால் அந்த சால்வை அவன் பெற்றுக் கொள்கிறான். அந்த 12வது வாசிக்கலாம்.
அதை எலிசா கண்டு, என் தகப்பனே என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே என்று புலம்பினான். அவன் அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து ரெண்டு துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேல் இருந்து கீழே விழுந்த
சால்வை அவன் எடுத்துக்கொண்டான். அந்த சால்வை எடுத்துக்கொண்ட பின்பு என்ன செய்தான் என்றால் தன்னுடைய வஸ்திரத்தை ரெண்டு துண்டாக கிழித்தான். அவன் போட்டிருந்த ஷேட்டை வந்து ரெண்டு துண்டாக கிழித்தான். Elijah took a hold of his own clothes. Elisha took it. Elisha vandu thanude vasrathai eduthu and rent them and two pieces. Rendaga avan kilithaan endru paarku. Adhe pola arinarule nammude sonda kolgigal, nammude kodpaadugal ellathiyume nama kilichu poda vendiyaar. Nammude old garments, nammude palaya vasram anadhu alukkana kandaiya irukku. அதை நம்ம வந்து கிழிச்சி போட்ட பிறகுதான் இந்த எலிசாவின் சால்வை நமக்கு பொருந்தும். ஆமென். வார்த்தையில வரணும்னா முதல்ல நம்முடைய சாபன கோட்பாடுகளை விட வேண்டும், நம்முடைய சொந்த கோட்பாடுகளை விட வேண்டும். நமக்கு ஓன் ஐடியா இருக்கிறது, அதெல்லாம் ஓன் ஐடியாலாம் இருக்கக்கூடாது. நமக்கு தேவனுடைய மைண்ட் தான் வேணும், கிறிஸ்தியஸில் இந்த சிந்தை தான் வேணும். அதெல்லாம் நம்ம வந்து அப்புறப்படுத்தணும். இது தவறு இல்லை, அது தவறு இல்லை, அதெல்லாம் ஒண்ணு இல்லை, இதெல்லாம் ஒண்ணு இல்லை. நீ நம்ம சொல்லக்கூடாது. நம்ம எல்லாருமே தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய சொந்த கருத்துக்களை நம்மை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும். எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை கவனமாக கவனிக்கணும். கீழே இறங்கி போறது இதெல்லாம் வச்சுக்கிடக்கூடாது. தேவனுடைய வார்த்தை போதிக்கும் பொழுது ஒருத்தரும் கீழே இறங்கி போகக்கூடாது. இப்பொழுது அந்த அங்கியை பெற வேண்டும் என்றால் அந்த அங்கி ஒருவேளை பெருசா இருக்கலாம். எலியாவுடைய அங்கி இவனுக்கு ஃபிட் ஆக வேண்டும். அந்த அங்கியை போடும் பொழுது, அந்த ஓவர் கோட் அவன் போடும் பொழுது அது பெருசா இருக்குன்னு சொல்லி டெய்லர்ட்ட கொடுத்து போயிட்டு அதை வந்து ஆல்டர் பண்ணக்கூடாது, அதை வேற ஷேப்பாக மாற்றக்கூடாது. அந்த அசிரிய அந்த அங்கியை வந்து எந்த விதத்திலையும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அந்த அங்கி வந்து அவனுக்கு பிட் ஆகணும்னா இவனை தான் ஆல்டர் பண்ணும். எப்படி மனுஷங்களை ஆல்டர் பண்றது? நிறைய நல்ல சத்துள்ள ஆகாரத்தை சாப்பிட்டா நம்ம கொஞ்சம் ஃபேட்டா மாறலாம். வளர்றதுக்கு வேண்டிய ஆகாரத்தை சாப்பிட்டா தண்ணி நிறைய குடிச்சா வளருவாங்கன்னு சொல்றாங்க. அதனால ஒருவேளை நம்ம குள்ளமா இருந்தா வளரணும், நம்ம ஒல்லியா இருந்தா ஃபேட்டா மாறணும். அந்த அங்கிக்கு நம்ம தான், நம்ம பாடியை தான் நம்ம டெவலப் பண்ணிடணுமே ஒழிய அந்த அங்கியை போய் ஆல்டர் பண்ணக்கூடாது. அதே போல இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம அதை போய் சேஞ்ச் பண்ணக்கூடாது. நமக்கு ஏத்த மாதிரி வார்த்தையை வந்து திரித்து சொல்லக்கூடாது. நமக்கு ஏத்த மாதிரி வார்த்தையை மாற்ற முடியாது. ஆமே. நம்ம நல்லா சாப்பிடுவோம், நிறைய மெசேஜை கேட்போம், நம்முடைய ஃபெய்த்தை டெவலப் பண்ணுவோம், நம்முடைய நாலேஜை நம்ம டெவலப் பண்ணுவோம். இதை நம்ம வந்து நம்மளை தான் டெவலப் பண்ணணும், நம்ம பாடியை தான் டெவலப் பண்ணணுமே ஒழிய அந்த ட்ரெஸ் வந்து மாற்ற முடியாது. அதே போல தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிட் ஆகும். இங்க கல்வாரி சபையில் கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்படுகிறது, நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் ஆகும். உங்களை நீங்க ஆல்டர் பண்ணிக்கிறதுமே ஒழிய வார்த்தையின் மெசேஜ் ஆல்டர் பண்ண முடியாது. கர்த்தருடைய கிருபையினாலே 42 வருஷமாக நான் இந்த இடத்துல போதனை செய்து கொண்டு வருகிறேன். நான் ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வார்த்தையை நான் மாத்தினேன்னா ஒருவேளை நிறைய மெம்பர்ஸ் நான் சேர்த்திருக்கலாம். ஆனா அப்படி இல்லை, இந்த வார்த்தைக்கு தான் ஆட்கள் வேணும். அந்த சபையார் அப்படி செய்யறாங்க, அதனால நம்ம செய்யலாமா? இல்ல, நமக்கு தேவன் வெளிப்படுத்தின வார்த்தையை மாத்த முடியாது. ஹல்லேலூயா. ஜனங்கள் தான் மாறணும். அதான் எலிசா தான் வளர வேண்டும். அவன் பாடியை தான் அவன் டெவலப் பண்ணணுமே ஒழிய அந்த அங்கேயே ஆல்டர் பண்ண முடியாது. God had to alter Elisha to fit that mantle, not alter the mantle. The mantle is a ministry. And the ooliyam, and the mantle vandu ooliyama irukkirathu. And the ooliyathukku yetha mari kathar avanai maathinar. Amen.
Amen.
to fit the mantle. Namma andha mantle ku namma fit aagunom. Idha namma adukketha maari namma develop panikanum. Pastor enna solraaru indha maari ஒரு அவிசுவாசிகளை ஐக்கியம் வேண்டாங்கிறாரு. நம்ம ஏன் அவிசுவாசியோடு வாழ்கிற பையங்க வந்து அவிசுவாசியோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளுவோம்? அது அவன் பேச்சு வந்த உடனே இங்க வந்து இந்த பேச்சு வராது, இந்த பேச்சு திணறும், தொத்துவாயா மாறும். அந்த அவங்க கூட பேசி பழகின பிறகு இங்க வார்த்தையை பேசுறதுக்கு ஃப்ளூவெண்டா வராது. நம்ம அந்த பாவிகளோடு சேர்ந்து அவங்க லாங்குவேஜ் காமன் லாங்குவேஜ், நம்ம பைபிளிக்கல் லாங்குவேஜ் பேசுறோம். அந்த காமன் லாங்குவேஜ் பேசிட்டு இங்க பேச முடியுமா? நம்ம என்னைக்குமே தேவனுடைய பிரசனத்துல வரணும், கர்த்தருடைய பிள்ளைகள் தான் நமக்கு ஃப்ரெண்டா இருக்கும். அதெல்லாம் நம்ம லாங்குவேஜ் மாறாது, நம்ம கல்ச்சுரேட் ஆக மாட்டோம். அதெல்லாம் அந்நிய முகத்திலே அவிசுவாசியோடு பிணைக்கப்படாதிருப்பதாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேழையாளுக்கும் சம்பந்தம் ஏது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? விக்கிரங்களுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவளுக்குள்ளே வாசம் பண்ணி அவளுக்குள்ளே உலாவி அவளுடைய தேவனாயிருப்பேன், அவர்கள் என்னுடைய ஜனங்களாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால நீங்கள் ஆனபடியால் நீங்கள் அவர் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரும் குமாத்திகளுமாய் இருப்பீர்கள். என்ன அருமையா வார்த்தை சொல்லு! செப்பரேஷனுக்கு இதை விட மேலான வார்த்தை இல்லை. 2 Corinthians 6:14-18 வாசிக்கிறோம். அது வந்து நம்ம வந்து செப்பரேட்டட் பீப்புள். ஹல்லேலூயா! நம்ம வார்த்தைக்கு என்று பிரித்தெடுக்கப்படணும். நம்முடைய நண்பர்கள் அவிசுவாசி இருக்கக்கூடாது. அவிசுவாசிட்டு பேசதான் செய்யணும், காரியத்தை செய்யதான் செய்யணும், வேலை சேர்ந்து அவங்க கூட தான் சேர்ந்து செய்யறோம். ஆனா ஓவர் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா அது வந்து நம்ம கர்த்தருக்கு பிரியமா ஜீவிக்க முடியாது. இந்த அங்கி ஃபிட் ஆகாது, இந்த ஊழியம் ஃபிட் ஆகாது. எடுத்தாலும் நம்ம டெம்பர்ல இருந்தோம்னா நமக்கு ஃபிட் ஆகாது. தேவனுடைய வார்த்தையை தாழ்த்த வேண்டும், பொறுமையாக தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். நம்முடைய நேச்சர்ஸ் எல்லாமே மாத்திக்கிடும். நானே ராஜா, நானே என் இஷ்டப்படி போவேன், யாருக்கும் என்னை பத்தி கேட்க கூடாது, என் இஷ்டம், நான் போவேன் வருவேன், அப்படியாப்பட்ட புத்தி இருந்தா இந்த மினிஸ்ட்ரி வந்து ஃபிட் ஆகாது. இங்க சொல்லப்பட வார்த்தைக்கு பொறுமையோடு செவி கொடுத்து கீழ்ப்படிஞ்சாதான் இது ஃபிட் ஆகுமே ஒழிய தன்னிஷ்டமா போறது வர்றது ஒழுங்கில்லாம ஜீவிப்பது அதெல்லாம் வந்து நம்ம ஊழியத்துக்கு ஃபிட் ஆகாது. இந்த அங்கி ஃபிட் ஆகாது. நம்ம வந்து பெர்ஃபெக்ஷன் அடைய வேண்டும். ஹல்லேலூயா! நம்ம வந்து பரிபூரணம் அடைய வேண்டும். முதலாவது நம்ம நீதிமானாக்கப்படுது, இரண்டாவது நம்ம வந்து பரிசுத்தமாக்கப்படுது, மூணாவது பரிசுத்தாவை பெறுவது, நாலாவது பெர்ஃபெக்ஷன் அதான் அடாப்ஷன் புத்திர சுவீகாரம். அதன் பிந்து நமக்கு பாடி சேஞ்ச் வரும். இந்த ஸ்டேஜ் எல்லாம் வராம இருந்தா எப்படி நம்ம இந்த ஊழியத்தில் ஃபிட் ஆக முடியும்? இந்த மேண்டிலுக்கு நம்ம ஃபிட் ஆக முடியுமா? இங்க சொல்லப்படுற வார்த்தைக்கு நம்ம ஃபிட் ஆக முடியுமா? நிறைய சதையில் இருக்குது, எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம். இருங்க, அப்படி கிடையாது. இங்க எலஜா மேண்டில் கொடுக்கப்படுது. ஹல்லேலூயா! எலஜா மேண்டிலுக்கு நீங்க ஃபிட் ஆகும். இந்த ப்ராஃபட் மெசேஜுக்கு, இந்த அனாயிங்க்கு நம்ம ஆல்டர் பண்ண வேண்டும். ஆமென். நம்மை நாமே சேஞ்ச் பண்ண வேண்டும். அந்த சால்வையை பெற்றுக்கொண்டான். இப்பொழுது நம்ம என்ன செய்கிறான்? யோர்தானின் கரையிலே வந்து நிற்கிறான். நின்று எலியாவின் தேவன் எங்கே என்று அந்த தண்ணீரை அந்த சால்வையை கொண்டு அடிக்கும் பொழுது அது முன்னால எப்படி பிரிஞ்சிச்சோ அப்படியே பிரிஞ்சது. இதை குறித்து கொஞ்சம் விளக்கமா சொல்ல விரும்புகிறேன். இந்த கிராசிங் த ரிவர் ஜோர்டான், யோர்தான் நதியை கடப்பதை குறித்து கொஞ்சம் நேரம் பேச விரும்புகிறேன். எலியா தன்னுடைய ஊழியத்தின் முடிவு காலத்தில் வருகிறான். அப்பொழுது எலிசா அவனை பின்பற்றி போகிறான். பின்பற்றி போகுது கில்கால், ஜெரிகோ, இது எல்லா இடத்தையுமே வந்து தாண்டி கடைசியா ஜோர்டான் நதிக்கரையில் வருகிறார். அப்படி வரும் பொழுது எலியா என்ன செய்கிறான் என்றால் 8 வாசிக்கலாம்.
அப்பொழுது எலியா தன் சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான், அது இரு பக்கமாக பிரிந்தது.
எலியா தன்னுடைய சால்வை எடுத்து தண்ணீரை அடித்த உடனே அது ரெண்டு பக்கம் அது பிரிந்தது. வயடையில் வந்து வெறும் உலர்ந்த தரை இருந்தது. அதன் வழியா அவங்க நடந்து போறாங்க. யோர்தான் அந்த எலியாவுக்கும் எலிசாவுக்கும் வழிவிட்டு கொடுத்தது. They went over on dry ground. அதே போலதான் சிவந்த சமுத்திரமானது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இருந்தது. மோசே தன்னுடைய கோலை நீட்டும் பொழுது அந்த சிறந்த சமுத்திரமானது அது வந்து வழிவிட்டது. 600,000 ஜனங்கள், புருஷர்கள் ஸ்திரீகள் பிள்ளைகள் சேர்த்தா 20,00,000 இருக்கும். 2 மில்லியன் பீப்புள் போனா ஒத்தடி பாத மாதிரி வழி வந்தா எப்படி போக முடியும்? 1/1 போனா எத்தனை நாள் ஆகும்? அது 5 மைல் தூரம் அந்த வழி திறந்தது. ரொம்ப அகலமா திறந்தது. ரொம்ப அகலமா திறந்த உடனே ஒரு நாள் ராத்திரிக்குள்ள எல்லாரும் சிவந்த சமுத்திரத்து அர்த்தக்கரைக்கு போயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? பெருசா அது திறந்துச்சு. பழைய ஏற்பாட்டில் பெரிய மிரக்கல், அது பெரிய அற்புதம். மோசே உளித்துல நடந்த அற்புதம், சிவந்த சமுத்திரமானது ரெண்டாக பிரிந்தது. உலர்ந்த தர வழியாக ஜனங்கள் அந்த சமுத்திரத்தை தாண்டினார்கள். ஒரு நாள் ராத்திரிக்குள்ள 20,00,000 ஜனங்களை தாண்டி விட்டார்கள். அப்படியானால் அது எவ்வளவு பெருசா இருக்கும் பாருங்க. இங்க இப்ப 2 பேர் தான், அது வந்து 2 மில்லியன், இது வந்து 2 பேர். 2 பேர் போலுக்கு இவ்வளவு உத்தரம், ஒரு 3 அடி அது பிரிஞ்சா போதும். அதனால 3 அடி, குறைஞ்சது 3 அடி அவனுக்கு கிடைச்சா போதும். அதனால யோர்தான் நதி ரெண்டாக பிறந்தது. அதன் வழியாக அவர்கள் நடந்து போனார்கள். தே கிராஸ் ஜோர்டன். அதே போல யோர்தான் இன்னொரு முறையும் அப்படி செய்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு அவர்கள் வருகிறார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்டு 40 வருஷமாக வனாந்தரத்திலே அவர்கள் நடந்து இப்பொழுது கானான் தேசத்துக்கு போக வேண்டும் என்றால் யோர்தான் அங்கே குறுக்கே இருக்கிறது. அந்த யோர்தானை எப்படி திறக்குது? இப்பொழுது 2 மில்லியன் பீப்புள் இருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு வழி திறக்க வேண்டும் என்றால் இந்த வாசகர்கள் உடன்படிக்கப்பட்டு சுமந்து கொண்டு போனார்கள். அவருடைய கால்கள் யோர்தான் நதியினுடைய தண்ணீரில் பட்ட உடனே ஒரு பக்கம் வர தண்ணி அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த பக்கம் இருக்க தண்ணி அப்படியே வழிஞ்சு போனது. எல்லாருமே அந்த நதியை கடந்தார்கள். அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் அந்த யோர்தானின் மத்தியிலே நின்றார்கள். அப்பொழுது அவர்கள் மத்தியில நீக்கும் பொழுது இந்த தண்ணி வந்து வர முடியல, தண்ணி ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆமே, எது ஸ்டாப் பண்ணது? அந்த உடன்படிக்கை பெட்டி. ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி கிறிஸ்து கடையாளமா இருக்க, கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு இருப்போம் என்றால் இந்த யோர்தான் வந்து நம்மளை வந்து ஓவர் கம் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஸ்டாப் ஆயிரும்.
ப்ரைஸ் காட்.
ஆமென்.
ஆமென்.
யோசுவா 3 அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். அன்னைக்கு அவர்கள் வந்து எகிப்தில் அடிமைப்பட்டிருந்தார்கள். நம்ம ரோமன் சிஸ்டத்துக்கு அடிமையா இருந்தோம், சாபன உபதேசங்களுக்கு அடிமையா இருந்தோம், ரோமன் அந்த சிஸ்டத்துக்கு அடிமையா இருந்தோம். கர்த்தர் நம்மை வந்து அந்த சாபன மார்க்கத்திலிருந்து நம்மளை வெளியே கொணந்து இப்பொழுது நம்ம யோர்தானை கிராஸ் பண்ணுகிறோம். ஆமென். யோர்தானை கிராஸ் பண்ணும் பொழுது அங்க ப்ராமிஸ் லேண்ட் இருக்கு. டினாமினேஷன் பீப்புள் வந்து அவங்களும் வர்றாங்க. நாங்க குடிய விட்டுட்டோம், நாங்க ஸ்மோக்கிங் விட்டுட்டோம், இந்து தெய்வங்கள் விக்கிரங்கள் எல்லாம் விட்டுட்டு நாங்க முழுசுமா மனம் திரும்பிட்டோம். ரைட்டு தான், உண்மையில மனம் திருப்பியிருக்காங்க, கிறிஸ்டியனா மாறிட்டாங்க, பைபிள் படிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமைனா ரெகுலரா சர்ச்சுக்கு போறாங்க, எல்லாம் கரெக்டு தான். ஆனா யோர்தான தாண்டல, யோர்தானோட இந்த பக்கத்துல நின்றுதாங்க. அவங்களுடைய பிரயாணம் வந்து எகிப்துல இருந்து யோர்தான் வரைக்கும் தான் வர முடியுமே ஒழிய யோர்தானுக்கு அப்பால அவங்க போக முடியாது. இன்னைக்கு நம்ம யோர்தானுக்கு அப்பால போகிறோம். ஹல்லேலூயா. டினாமினேஷன் டிட் நாட் கிராஸ். இதோ அவர்களை அதை தாண்ட முடியாது. ஏனென்றால் அவர்கள் வார்த்தையை விசுவாசிக்கவில்லை. இந்த வார்த்தையை விசுவாசித்தால் தான் யோர்தானை தாண்ட முடியும். அவங்க பிரயாணம் பட்டு வந்து ரைட்டு தான். மோகன் சி லாசரஸ் பெரிய பாஸ்டர் இருக்கிறார். ஏதோ உலகத்தில் நிறைய பிரீச்சர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் கிறிஸ்டினா மாறிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம்தான். எகிப்தை விட்டுட்டீங்க, வனாந்தரத்தில் வந்துட்டீங்க, யோர்தானை தாண்டணும்னா வார்த்தையை விசுவாசிக்கணுமே. வார்த்தையை விசுவாசிக்காம யோர்தானை தாண்ட முடியாது. அதனால எல்லாரும் இந்த கரையில இருக்கிறாங்க. இந்த கரையில இருந்து அவருடைய பிரேதங்கள் எல்லாம் வனாந்தரத்தில் விழுந்து போனது. ஆனா நம்ம வார்த்தையை விசுவாசிக்கிற ஜோஷுவா காலேஜாக இருக்கிறோம், நியூ ஜெனரேஷனாக இருக்கிறோம், புதிய சந்ததியா இருக்கிறோம். ஜோஷுவா காலேஜ் 2 பேரும் அந்த நியூ ஜெனரேஷன், வனாந்தரத்தில் பிறந்த குழந்தைகள். அந்த நியூ ஜெனரேஷன் தான் அங்க தாண்டினாங்க. கவனிக்கும் போது என்ன, அவங்க வந்து காதேஸ் பர்னா இந்த இடத்துக்கு வருகிறார்கள். 2 13 பதினாலுல வாசிக்கிறோம். அந்த 13:14 வாசிக்கும் பொழுது அந்த காதேஸ் பர்னா என்ற இடத்துல இறங்கும் பொழுது மோசே 12 அங்கே ஒற்றர்கள் வேதுகாரர்களை அனுப்பி நீங்க போயிட்டு அந்த கானான் தேசத்தை பார்த்துட்டு வாங்க. அது எப்படி இருக்குது? நம்ம ஒரு நாள் அங்க போகல. அந்த தேசத்தை நமக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். அந்த தேசத்தை நீங்க பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது 40 நாட்கள் அவங்க சுத்தி திரித்து அந்த தேசத்தை பார்த்தாங்க. பார்த்துட்டு என்ன சொல்றாங்க? உண்மையிலே அது வந்து பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசம் தான். அங்க எதுவுமே குடிச வீடுகள் கிடையாது, எல்லாமே பில்டிங் தான். அந்த பட்டணங்கள் வந்து மதில் சூழ்ந்த பட்டணங்கள், ரொம்ப அழகா இருக்கிறது. அதனுடைய கனிகள் எல்லாம் பெருசு பெருசா இருக்கிறது. ஒரு திராட்சை கொலையை 2 பேர் வந்து ஒரு தறிய உள்ள சொருகி அதை 2 பேர் சுமந்துட்டு வர்றாங்க. அவ்வளவு பெரியதா இருக்கிறது அந்த தேசம், செழிப்பான தேசம். மாதுளை பழங்கள், என்ன அத்தி பழங்கள், எல்லா பழங்களையும் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் இதெல்லாம் அங்க இருக்க கனிகள் என்று அவள் காண்பித்த பொழுது அவளை 2 பேர் யோசுவா காலேப தவிர மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னா அது நல்ல தேசம் தான், ஆனா அது குடிகளை பச்சிக்கிற தேசம். அங்க இருக்கிறவங்க எல்லாம் பலவான்கள், நம்மளை விட அதிகமான ஜனங்கள். நம்ம அவங்கள வந்து ஜெயிக்க முடியாது. அங்க ராஜச பிரபிகளை கண்டோம், ஏனாக்கின் புத்திரர்களை நாங்கள் பார்த்தோம். அதனால அந்த தேசத்தை வந்து நம்ம சுதந்திரிக்க முடியாது என்று அவங்க அழ ஆரம்பிச்சாங்க. அந்த செய்தியை எல்லாரும் கேட்டு அவங்களும் அழ ஆரம்பிச்சாங்க. இவன் நம்ம எகிப்திலிருந்து வந்துட்டு இந்த கடைசி பார்டர்ல வந்துட்டு இனிமே நம்ம போக முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது ஜோஷுவா அங்கே காலேஜ் சொல்கிறார், நல்ல தேசம், கர்த்தர் நமக்கு அதை தருவார். ஹலலுயா. இவங்க பார்த்த பாரு வேற, காலேஜ் பார்க்கிற பாரு வேற. ஹலலுயா. அங்க ராஜச பிரபிகள் இருக்கிறார்கள், யானாக்கின் புத்திரர்கள். அங்க வந்து பயங்கரமான கோலியாத்து போல ராஜச பிரபிகள் இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கும் பொழுது நாங்க வந்து அவங்க பக்கத்துல இருந்தாங்க, நம்ம வெட்டுக்கிளி போல இருக்கிறோம். அவங்க பெரிய பெரிய பாடியா இருக்கிறாங்க பாருங்க. இவங்களுடைய பார்வெல்லாம் அதிகமா இருந்தது, ஆனா காலேஜ் வேற மாதிரி பார்த்தோம். ஹல்லேலூயா. இப்ப நமக்கு உலகத்துல அதிக உபத்திரங்கள் வருகிறது, அதிக சோதனைகள் வருது. கவர்மெண்ட் என்ன செய்யணும்னே தெரியாது, அவன் என்ன லாவ போடுவான்னே தெரியாது, அதனால என்னென்ன காரியங்கள்லாம் மாறுன்னு தெரியாது. அதெல்லாம் அவிதமான ஒரு உலகத்துல நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கோம். உலகத்துல என்ன ஆபத்து வரும்னு நமக்கு தெரியாது. பூமி அதிர்ச்சி வருமா, சுனாமி வருமா, அல்லது மழையை பெய்யாம வறட்சியா போயிருமா, ஒண்ணும் நமக்கு தெரியாது. ஆனா உலகத்துல ஆபத்து வருங்கிறது நல்லா தெரியும். நம்ம ஆபத்தான உலகத்துல நம்ம ஜீவிக்கிறோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. காலே பயப்படல. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அதை பிராமிஸ் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு அதை தருவேன் என்று சொல்லி இருக்கும் பொழுது அது எப்படி அவருடைய வார்த்தை நிறைவேற நமப்போம். நம்ம எளிதா அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம். ராஜச பிரதிகள்லாம் நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஆமே. கர்த்தர் நம்மளோட கூட இருக்கும்போது உலகத்தில் இருக்கும் காட்டில் நமக்குள்ள இருக்கிற பெரியவர். இந்த கொடிதான உலகத்திலே இயேசு கிறிஸ்து அவருடைய மனதாட்டியை எப்படி பாதுகாக்கணும்னு அவருக்கு தெரியும். நம்ம பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கணும், நம்முடைய குடும்பத்தை எப்படி பாதுகாக்கணும், நம்முடைய சபையை எப்படி பாதுகாக்கணும், அது கர்த்தருக்கு தெரியும். இதோ பயங்கரவாதிகள், விரோதிகள் எழும்பலாம். கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு விரோதமாக தீவிரவாதிகள், மத வெறியர்கள் தோன்றலாம். ஆனா கர்த்தர் தம்முடைய சபையை எப்படி பாதுகாக்கணும் அவருக்கு தெரியும். இவனுடைய பாரு வேற, அவங்களுடைய பாரு வேற. அந்த ராஜச பிரபிகள் இருக்கிறார்கள், அல்ல டெவில்ஸ் வந்து அங்கே இருக்கிறது. தேர் இஸ் டைனமிக் பவர் கிரிப் ஓவர் த லேண்ட். அதனால அந்த ராஜச பிரபிகள் வந்து இவங்க அதை பொசஸ் பண்ணாதபடி, அதை சுதந்திரிக்காதபடி, அந்த பிசாசினுடைய கிரிப்பு அது மேல இருக்கு, அவனுடைய பிடி அது மேல இருக்கிறது. அதான் யானாக்கின் புத்திரர்கள். அந்த பிடிய வந்து நம்ம ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. உலகத்துல வந்து பிடி, பிசாசுடைய பிடி இருக்கிறது. இந்த உலகம் சபிக்கப்பட்டது. இந்த உலகத்துல சட்டானிக் பவர் இது இருக்கிறது. ரிலிஜியஸ் பவர், டெமனிக் பவர், பொலிட்டிக்கல் பவர், அதான் 4வது மிருகம். இந்த 3 வல்லமைகளும் இந்த உலகத்தின் மேல பிடிய வச்சிருக்குது. அதை கண்டு நம்ம பயப்படாண்டாம். அந்த பொலிட்டிக்கல் பவர், அரசியல் வல்லமைகள், மத வல்லமைகள், இத என்ன சென்றால் பிசாசின் வல்லமைகள் இந்த உலகத்தின் மேல பிடிய வச்சிருக்குது. ஆனா நமக்கு ஆண்டவர் அனாய்க்கிங் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எலஜா மேத்தில் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அதை வந்து நம்ம டிஸ்போசஸ் பண்ணுவோம், அவர்களை வந்து அப்புறப்படுத்தி நம்ம அதை பெற்றுக்கொள்வோம். ஆமே. இதுதான் காலத்துக்கு அந்த ஃபெய்த் இருந்தது. அதே போல அவங்க வந்து அந்த ப்ராஃபிட் மெசேஜை வந்து சோதனத்துக்காரங்க ரிஜெக்ட் பண்ணனால யோர்தானை கிராஸ் பண்ண முடியாது. இங்கதான் இருக்கணும், அந்த லேண்டுக்கு போக முடியாது, தேவனுடைய ராஜ்யம் போக முடியாது. Going beyond the curtain of time. காலம் என்ன திரைக்கு அப்பாலே போவது. ஹலலுயா. தன் மனைவி கிட்ட படுத்து கிடக்கிறார் நைட்ல, அவர் பல்லவராஜ்யம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறார். அவருக்கு ஒரு விஷன் வருகிறது. என்னால் நடந்த சம்பவம் தான், விஷன் சொல்ல முடியாது, நடந்த சம்பவம். அவருடைய பாடி இங்க இருக்குது, ஆனா அவர் மேல போயிட்டார். அவருக்கு வழுக்கு தலை இப்பொழுது முடியலாம். அங்க இருக்கு, அங்க ஓல்டு மேனா இருக்கிறார், அங்க யங் மேனா இருக்கிறார். அதனால பாருங்க, அவர் மேல எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்பொழுது லட்சக்கணக்கான பிரதர்ஸ் அங்க வருகிறாங்க. மை பிரசன் பிரதர், we are so happy to see you. உங்களை காண்பதில் ரொம்ப சந்தோஷம். லட்சக்கணக்கான பெண்கள் வருகிறாங்க, எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான், 20 வயசு தான். பல்லு முத்து மாதிரி இருக்குது, கண்ணு வந்து ஸ்டார் மாதிரி அங்க ஜொலிக்குது. நீளமான முடிய உடைகளாக இருக்கிறார்கள், அழகான வஸ்திரம் தரித்து. ஒன்னும் ஒருத்தரும் ஓல்டே கிடையாது, யாரும் குழந்தைகள் கிடையாது, எல்லாமே யங்ஸ்டர்ஸ் வாலிபர்கள். அவங்க எப்பவும் ஆக்டிவா இருக்கிறாங்க. அவங்க ஒரு மாதிரி சோர்வா பலவீனமா இல்லை, அல்லது துக்கத்தோடு இல்லை, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. அதுதான் கோயிங் பியாண்ட் த கேட்டன் ஆஃப் டைம். ஹல்லேலூயா. அந்த காலம் என்ன திரைக்கு போய் அங்க எல்லாத்தையும் பார்க்கிறார். அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். அதனால இது என்ன பிளேஸ், ரொம்ப சந்தோஷமான இடமா இருக்கிறது. அதனால வித்வுட் பெர்ஃபெக்ட் லவ் நோ ஒன் கேன் என்டர் இன் டு திஸ் பிளேஸ். நீ வந்து பிரசங்கம் பண்றாங்க, அந்த பெர்ஃபெக்ட் லவ் த ஹோலி கோஸ்ட் பேப்டிசம், தட் இஸ் த பெர்ஃபெக்ட் லவ். அதுதான் பரிபூர்ணமான அன்பு. அது இல்லாம யார் இங்க வர முடியும்? பிறகு அவர் வந்து விட்டார், அங்க அதை பார்த்துட்டு வந்து நம்ம எல்லாருக்கும் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பாலே போனார், அந்த லேண்ட பிராமிஸ் போனார், அந்த யோர்தானை தாண்டினார். யோர்தானை தாண்டி அந்த லேண்ட பார்க்கும்போது, வாட் எ குளோரியஸ் லேண்ட் இட் இஸ். ஆண்டவர் நமக்கு எவ்வளவு அழகான ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணிருக்கிறார், பெர்ஃபெக்ட் பிளேஸ் ஆயத்தம் பண்ணிருக்கிறார். நம்ம அதுல பிரவேசிக்கணும், டினாமினேஷன் போக முடியாது. அவங்க வார்த்தையை அவிசுவாசத்தால இந்த பக்கத்துல விழுந்து போனாங்க. ஆனா ஜோஷுவா காலேஜ் நியூ ஜெனரேஷன், இந்த பிரைடு வந்து நம்ம அதுல என்ஜாய் பண்ணும் பொழுது என்ன ஒரு அருமையான இடத்தை, சலத்தை கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இது அங்க பயமே இல்லை. உலகத்துல பயம், நாளைக்கு என்ன நடக்குமோ என்ன நடக்கும் தான் பயம். ஒரு ஜுரம் வந்தாலே குழந்தைகளுக்கு பெற்றோருக்கு பயம் ஏற்பட்டுரும், குழந்தைக்கு என்ன ஆயிருமோ, ஒருவேளை சொத்து போமோ, அப்படி கூட பயம் வரும். இங்க அதிக பயம் நிறைந்த உலகம், அங்க பயமே இல்லை. அந்த பயம் இல்லாத இடம், சந்தோஷமான இடம், நிரந்தரமான சந்தோஷமா இருக்கிற இடத்துக்கு நம்ம போக வேண்டும். அது யோர்தானுக்கு அப்பால இருக்கிறது. ஹல்லேலூயா. வார்த்தை விசுவாசியாதவங்க எல்லாருமே இந்த பக்கத்துல விழுந்து போனாங்க, அந்த பக்கத்துல போக முடியல. ஜோசுவா காலேஜ் அந்த நியூ ஜெனரேஷன் எண்ணாகும் 14 சொல்லப்பட்ட மனமாக அவங்க அதுக்குள்ள பிரவேசித்தார்கள். ஏழு சபை காலங்கள் முடிந்த பின்பு வெளிப்படுத்தல் 1:2-3 நம்ம 7 வாசிக்கிறோம், 7 காலங்களை வாசிக்கிறோம். இவைகளுக்கு பின்பு பல்லவத்திலே திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே கால சத்தம் போன்ற என்னுடனே பேச கேட்டிருந்த சத்தம் அறந்து, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவம் உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது வானத்திலே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தில் ஒரு வீற்றிருந்தார். நீச்சிருந்தவர் பார்வைக்கு வச்சரக்கல்லுக்கும் பதமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிட்டு. வெளிப்படுத்த 4:1-2 வாசிக்கிறோம். யோவான் 7 பின்பு, 7 காலங்களை கத்த சொல்லுகிறார். அதெல்லாம் எழுதின பின்பு என்ன பார்க்கிறேன் என்றால், வல்லவத்தில் ஒரு வாசல் திறக்கிறது. இப்பொழுது யோவான் மனவாட்டிக்கு அடையாளமா இருக்கிறான். அவன் யோவானை தாண்டி அங்க போகிறான். அங்க போகும்பொழுது இவனுக்கு பின்பு என்ன சம்பவிக்கிறது, அங்க என்ன இருக்கிறது, அதெல்லாம் பாருன்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் அவன் பார்த்தான். இப்பொழுது 7 காலத்திற்கு பின்பு உலகத்தில் என்னென்ன காரியங்கள் நடக்கும், அந்த தேவனுடைய ராஜ்யம் அந்த எருசலேம் எவ்விதமாய் இருக்கிறது, நியூ ஜெருசலேம், அங்க ஜீவ நதி எவ்விதமாய் போகிறது, எல்லாத்தையும் பார்த்து எழுதி 4:22 எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து நமக்கு எழுதி வச்சிருக்கிறான். நம்ம அதை பார்க்கிறோம், ஒரு நாள்ல நம்ம அங்க போவோம். யோவான் கண்ட காட்சியை நம்மளும் காணுவோம், நம்ம அதில் ஒரு பங்காளியாக மாற்றுவோம். அது எல்லாமே யோர்தானுக்கு அப்பால தான் அந்த பிளஸிங் இருக்கிறது. இப்போ எலியாவும் எலிசாவும் யோர்தானை தாண்டினார்கள். யோர்தானை தாண்டும் பொழுது மகிமையான ஒரு காட்சியாக இருந்தது. என்றால் அந்த நாள் ஆறாம் பரிமாணத்திலே போய் எல்லா காரியத்தையும் நமக்கு சொல்லி இருக்கிறார். அவர் போயிட்டு பார்த்துட்டு வந்து நமக்கு சொல்லி இருக்கிறார். அவருடைய மெசேஜ் புக்கை நம்ம வாசிக்கும் பொழுது அதெல்லாம் தெரியும். கத்த நமக்கு எவ்வளவு நல்ல ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி அதை நம்ம மிஸ் பண்ணலாமா? எங்க வந்து அது நடக்கல இது நடக்கல, ஜுவல்ஸ் போட்டுதான் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்றாங்க, அதனால நாங்க செஞ்சுக்கிட்டோம். ரைட்டு, நீங்க செய்யுங்க, எல்லாம் வேணாலும் செய்யுங்க. ஆண்டவர் அனுமதிக்கு சித்தம் கொடுக்கிறாரு. சாபனத்தில் போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டது இதெல்லாம் வந்து செய்யுங்க, ஆனா அங்க போக மாட்டீங்க, நீங்க போக வேண்டிய இடம் பாதாளம். முடிவில் அது தெரியப்போ இப்ப தெரியாது, அது ஒரு நாள்ல உணர வேண்டியது வரும். ஒருவேளை உலகத்திலே ஆண்டவர் உணர்வை கொடுப்பாரு. சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அது அவங்களை கொண்டு போய் அது பாதாளத்தில் கொண்டு அமைச்சிடும். நீங்க வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணா அதனால சில காரியங்களை தியாகம் பண்ண வேண்டியதாக வரலாம். அதனால நம்ம அதிக தியாகம் பண்ண வேண்டிய வரும். கடினமான பாதையில நம்ம போனாலும் நம்ம நதிக்கு அப்பால இருக்கிற தேசத்துக்கு போவோம். ஹல்லேலூயா, வாட் எ க்ளோரியஸ் பிளேஸ் இட் இஸ். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து அங்கே வந்து எலியாவுக்கு அதை காமிக்கிறார், எலிசா அதை காண்கிறான். இப்பொழுது அந்த சால்வையை அவன் கொண்டு இப்ப அவனும் அதை பிராக்டிஸ் பண்ணுகிறான். ஆமே, காட் டேக்ஸ் த ப்ராஃபட் கோம் ஹோம். ஆண்டவர் தீர்க்கதரிசி அங்க எடுத்துக்கொண்டார். தீர்க்கதரிசியுடைய ஜாப் முடிந்து விட்டது. அவர் மெசேஜ் கொடுத்தார். இது அதன் பின்பு கத்தர் அவரை எடுத்துக்கொண்டார். ஆதியாகமம் 24 அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கு ஒரு பெண்ணை கொள்ளும்படியாக நீ மெசபத்தேமியாவுக்கு போ, அங்கிருந்து ஒரு பெண்ணை எனக்கு என்னுடைய மகனுக்கு மனவாட்டியாக கொண்டு வர வேண்டும். அந்த கமிஷன் கொடுக்கப்பட்டது. எலியேசர் அங்க போகிறார். எலியேசர் போயிட்டு ரெபேக்காவை கண்டுபிடித்து இது என்ன அப்படி வந்ததெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆதியாகமம் 24 அதிகாரம் நம்ம அதை வாசிக்கிறோம். 65 வசனம் வரைக்கும் அவனுடைய பிரயாணம் இருக்கிறது. அவன் இங்க இருந்து இதை பேர்சபால இருந்து அவன் மெசபத்தியாவ போய் அங்கிருந்து பெண்ணை கொண்டு வந்து அதன் பின்பு மறுபடியும் ரிட்டர்ன் ஜேர்னி வருகிறான். இதுல வந்து 65 வசனம் வரைக்கும் அது இருக்கு. இந்த மேரேஜ் அலையன்ஸ் எப்படி நடந்தது, அந்த பெண் எப்படி வந்தாள், எப்படி அந்த ரெபேக்காவை கண்டுபிடித்தான், நம்ம அந்த பேட்டர்னை பிலீவ் பண்ணா நமக்கு அதே மாதிரி நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? மேரேஜ் நடக்கல நடக்கலன்னா ஆதியாகமம் 24 அதிகாரத்தை நீங்க தியானம் பண்ணுங்க. அதனால அது எவ்வளவு பெரிய ஒரு ஜேர்னி. 65 வசனம் வரைக்கும் அது எழுதியிருக்குது. 65 வசனத்தோட எலியேசருடைய ஊழியம் முடிந்து விட்டது. ரெபேக்காவை கொண்டு வந்து அந்த ஈசாக்கிட்ட விட்டு விட்டு விடுகிறான். இதோ அவன் வந்து தன்னுடைய ரெபேக்காவை அவனுடைய ஹஸ்பண்ட் வந்து விட்டுருதான். அது வரைக்கும் ஜாப் முடிஞ்சு போச்சு. 66 வசந்த என்ன வாசிக்கலாம், 66 வசந்த வாசிக்கலாம்.
ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்கு விவரித்து சொன்னான்.
இது ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்கு விவரித்து சொன்னான். எப்படி போனேன், எப்படி ஜோ பண்ண, ரெபேக்காவில் எப்படி வந்தா, அவங்க வந்து அவங்க தாப்பனா பெத்துதேல் அண்ணா வந்து லாபான் என்ன பேசினாரு, அவங்க எப்படி என்னை உபசரிச்சாங்க, நான் என்னெல்லாம் சொன்னேன், இதை எப்படி நாங்க பிரயாணம் பண்ணி ஒட்டகத்துல வந்தோம், எல்லா விவரத்தையும் இங்க இருந்து போனதுல இருந்து அங்க வரைக்கும் எல்லா காரியத்தையும் விவரமா சொன்னான் அப்படின்னு போட்டு 66 வசனத்துல. அதே போல தீர்க்கதரிசி என்ன செய்தார் என்றால் 65 அவருடைய ஊழியம் முடிஞ்சு போச்சு. 65 வசனத்தோட முடிஞ்சு போச்சு. 66 வசனம் எல்லாத்தையும் சொல்றது, போய் கணக்கு கொடுக்குது, கணக்கை ஒப்பி வைப்பது. எப்பொழுது மறிச்சார், டிசம்பர் மாசம் 24 1965 வருஷம் வருது. 65 முடிஞ்சு போச்சு. காட் இஸ் எ கிரேட் மேத்மெட்டிஷியன். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து கணக்கு போடல கரெக்டானவர். அதனால 65 பிரதர் பிரனா முடிஞ்சு போச்சு. எலியேசருடைய ஊழியம் 65 வசனத்தோட முடிஞ்சிட்டு இப்ப 66 வசனத்துல என்ன எல்லாத்தையும் சொன்னானா, அவர் அங்க போயிட்டு எல்லாத்தையும் சொல்ற, ஆண்டவரே நீர் என்ன உலகத்துல கொண்டீர், நான் இங்க எங்க பிரசங்கம் பண்ணேன், இன்ன காரியங்கள்லாம் நடந்தது எல்லாத்தையும் சொல்ல போயிட்டார். ஹல்லேலூயா. அவர் பிரைடு ஆயத்தம் பண்ணிட்டு மெசேஜ் எல்லாம் கொடுத்துட்டு இப்ப அங்க கணக்கு ஒப்பிக்க போயிட்டார். 66 பிரதான் இல்ல, 65 முடிஞ்சு போச்சு. 65 வசனத்தோட எலியேசர் ஊழியம் முடிஞ்சு போச்சு. 66 வருஷம் பிரதர் பிரனான் உலகத்துல இல்ல. இன்னைக்கு அவருடைய மனவாட்டியாக ரெபேக்கா நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. God's Bible is real. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உண்மையானது, அது சத்தியமானது. இன்னைக்கு நம்ம மினிஸ்ட்ரி இன்னைக்கு தொடருகிறது. 66 2018 வரைக்கும் இன்னைக்கு மனவாட்டி ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். எலியா வந்து எலிசா வந்து இந்த சால்வையை பெற்றுக் கொண்டான். இதை இப்பொழுது அவனும் அதே காரியத்தை செய்கிறான். எலியாவின் தேவன் எங்கே என்று யோர்தான் நதியை வந்து எலியா எப்படி செய்தானோ அதே மாதிரி செய்யும். பெனிகின் என்ன பண்ணுகிறார், இப்படி வந்து கையை அப்படி நீட்டின உடனே அந்த பக்கத்துல இருந்தெல்லாம் விழுறாங்க, வேற இங்க வந்து கையை நீட்டுறாரு இந்த பக்கத்துல இருந்து விழுறாங்க, எங்க எங்க அவர் கையை நீட்டுறாரோ அங்கெல்லாம் விழுறாங்க. அதே போல சென்னையில கள்ளிக்குப்பத்தில் அம்பத்துள்ள அவரும் உங்க ஜோஃப்ரேன்னு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். அவர் இப்படி போனா பேய்கள் எல்லாம் இப்படி வரும், அவர் இங்க போனா பேய்கள் அப்படி வரும், எல்லாம் பொத்து 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 பொத்துன்னு விடுவோம். பெந்தகோஸ்தல் பிரீச்சர்ஸ் என்ன செய்யறாங்க, அந்நிய பாஷை பேசி ஜனங்களை வந்து அப்படியே கீழே பட வைக்கிறது. இதுதான் வந்து அவங்க மெத்தட். நம்ம அந்த மெத்தட் எல்லாம் ஃபாலோ பண்ணல. ஹல்லேலூயா. நம்ம தீர்க்கதரிசி என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணாரோ அதே மெத்தட ஃபாலோ பண்ணார். ஹல்லேலூயா. எலியா என்ன செய்தான், தாழ்வையை முறுக்கி தண்ணீரை அடிக்கும் பொழுது ரெண்டாவது அதே மெத்தட் தான் நம்ம செய்யணும். எலிசா வந்து அதே மெத்தட செய்கிறான். அதை யோர்தான் திறக்க திறக்க வேண்டும் என்றால், யோர்தான் ஓபன் ஆக வேண்டும் என்றால், அந்த தீர்க்க தரிசி எலியா என்ன செய்தாரோ அதே மாதிரி அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணும் பொழுது, த வே த ஹம்பிள் ப்ராஃபட் டீச்சஸ், அந்த ஏழ்மையான அந்த அந்த தாழ்மையான தீர்க்க தரிசி என்ன செய்தாரோ அதே மாதிரி செய்யும் பொழுது நமக்கு அதே மாதிரி அற்புதம் நடக்கும். ஆமென். நம்ம பெனிகின்னையோ பெந்தகோசக்காரங்களோ கீழே பாலை பண்ணா அந்நிய பாசு பேசி மயங்கி பொத்துணும் இந்த மாதிரி விழுவாங்க. எல்லாரையும் கீழே வைக்க வச்சாதான் அந்த பாசுட்ட பவர் அதிகம் இருக்குதான். அந்த பாசுடைய வல்லமே எல்லாரும் கீழே விழ வைக்குது. தேவனுடைய வார்த்தையை நம்மள புது சிஷ்யா மாத்துது. அந்த வல்லமே நம்ம பெற்றிருக்கிறோம், அவங்க வந்து கீழே விழ வைக்குது. அந்த மெத்தட நம்ம ஃபாலோ பண்றது இல்ல. அதனால நம்ம தீர்க்கதரிசி என்ன ஃபாலோ பண்ணாரோ அதை நம்ம ஃபாலோ பண்றோம். நம்மகிட்ட எலியாவின் சால்வை இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு டபுள் போர்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். டபுள் போர்ஷன். 1120 செய்தி, அந்த செய்திகளை நம்ம படிக்கும் பொழுது நமக்கு வந்து அந்த டபுள் போர்ஷன் ஸ்பீச் நமக்கு வருகிறது. பிரதப்பண்ணா நிறைய பிரசங்கள், பிரதப்பண்ணா உன்னத பாட்டை பேசினாரா, இன்னும் அநேக காரியங்களை பேசல. கர்த்தருடைய கிருபையினால உங்களுக்கு நான் பைபிள் இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா பாகத்தையுமே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிருக்கேன். பிரசங்கம் பண்ணாத எல்லாத்தையுமே பண்ணிருக்கிறேன். அவர் நீங்க பெரிய ஆளா அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. அவர் வந்து மேஜர் ப்ராஃபிட்டு, நான் ஒரு சின்ன போதகர் தான். ஆனா என்னன்னா அவருடைய மெசேஜ கொண்டு வந்து நம்ம பைபிள் எல்லாத்தையுமே ஓபன் பண்ணலாம். ஹல்லேலூயா. அது ஒரு கீ திறவுகோல். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, சிலர் வந்து பைபிளோட தீர்க்கதரிசி 7 சீல்ஸ் கொண்டு போவாங்க அவர் சபையில. என்னன்னா நம்ம பாட்டு புஸ்தகத்தை வர பாட்டு புஸ்தகம் ரொம்ப பெருசா இருக்குது, அவங்களுக்கு பாட்டு புஸ்தம் எல்லாம் தேவையில்லை, பைபிளும் தீர்க்கதரிசி செய்தியும். நீங்க முன்னக்கூட்டி வந்துட்டீங்கன்னா பைபிளை நீங்க படிப்பீங்க, அவங்க வந்து 7 சீல்ஸ படிப்பாங்க. அவங்களுக்கு 7 சீல்ஸ் அந்த பைபிளை விட அதிகம். அவங்களுக்கு அந்த மாதிரி டீச்சிங் கொடுத்துருக்கிறாங்க. வருஷ கணக்கில் 30 வருஷமா சீல்ஸ் தான் பயிற்சி எடுக்கிறாங்க. இந்த வார்த்தையை வந்து ஓபன் வச்சு நீங்க சீல்ஸ் படிச்சீங்கன்னா கொஞ்சம் நான் பிரதப்பண்ண சொல்லி இருக்கிறேன். அதான் இன்னைக்கு பிரைடுக்கு ஆண்டவர் டபுள் போர்ஷன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம 1120 செய்தி படிக்கிறோம், 7 சர்ச்சும் படிக்கிறோம், 7 சீல்ஸும். இந்த எல்லா செய்தியும் 1947 2012 வரைக்கும் கொடுத்த செய்தி, அந்த எசன்ஸ் நமக்கு இருக்குது, அந்த கீ இருக்குது. அதை வச்சு நான் எல்லாத்தையும் திறந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதான் வீடு கட்டும் பொழுது முன்னால தட்டி அடிச்சிருக்குது. அந்த தட்டி அடிக்கும் பொழுது அந்த தட்டியை எடுத்து போடுறதுதான், அந்த மறைவை எடுத்து போடுறதுதான் சீல்ஸ் ஓபன் ஆகுது. அவங்க அங்க வந்து நின்றுகிட்டு வீட்டுக்குள்ளே போறதில்லை. நாங்க சீல்ஸ் சீல்ஸ் சீல்ஸ்ங்கிறாங்க. நான் என்ன செய்யறேன்னா சீல்ஸ் ஓபன் ஆயிட்டு அது வந்து 7 சீல். இன்னைக்கு அந்த கீயை வச்சு நம்ம பைபிள்ல நிறைய போர்ஷன் பிரதப்பண்ணா பிரசங்கம் பண்ணல. எல்லாத்தையுமே ஓபன் பண்ணலாம். ஹல்லேலூயா. வாங்க வாங்க, வீடு பெரிய பங்களா, இந்த ரூமை பார்க்கலாம், அந்த ரூமை பாருங்க, அங்க வாங்க, இந்த ரூமை பாருங்க, இதை பாருங்க, இதை பாருங்க, இந்த பெட்ரூமை பாருங்க, ஹாலை பாருங்க, இதோ கிச்சனை பாருங்க, எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆதியாமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன். அவங்க வீட்டுக்கு வெளியே தான் நிக்கிறாங்க. சீல்ஸு சீல்ஸு சீல்ஸு. அந்த தட்டியை எடுத்து போட்டாச்சு, வீடு ஓபன் ஆயிருக்கு. இங்க வீடு இப்ப காட்சியில வந்திருக்குது, ஆனா உள்ள போகல. இன்னைக்கு நம்ம அந்த கீயை கொண்டு வந்து அவர் கொடுத்த வெளிப்பாடு வந்து எல்லா புக்கையும் 66 புத்தகத்தையும் ஒவ்வொரு வேர்டையும் நம்ம ஓபன் பண்றோம். ஹல்லேலூயா. எல்லாத்தையுமே நம்ம பார்க்கிறோம். நமக்கு ஆண்டவர் டபுள் போர்ஷன் தந்திருக்கிறேன். அதனால எலிசாவின் சால்வை எடுத்து அடிக்கும் பொழுது யோர்தான் ஓபன் ஆயிடுது. இன்னைக்கு அதே அனாயிட்டிங்க நம்ம பெற்றிருக்கோம். எலியா மேல இருந்து அதே அனாயிட்டிங். அந்த அனாயிட்டிங் கொண்டு வந்து நீங்க என்ன செய்ய அடிக்கும் பொழுது, என்ன செய்யுது, பிராக்டிஸ் பண்ணும் பொழுது, எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது, ஆக்டிவேட் பண்ணும் பொழுது பைபிள் உங்களுக்கு ஓபன் ஆயிட்டே இருக்கு. அல்லேலூயா. ஒரு முறை இல்ல, ஓயாம ஓபன் ஆயிட்டே இருக்கு.
அல்லேலூயா.
நீங்க படிக்கும் பொழுதெல்லாம் ஓபன் ஆயிட்டு. அல்லேலூயா. எல்லா ரூமும் ஓபன் ஆகுது. ஒரு ரூம் விடாம எல்லா ரூமையும் நம்ம சுத்தி பார்த்துட்டோம். எவ்வளவு அழகா இந்த வீடு கட்டிருக்கு, எவ்வளவு பெரிய வீடு. அந்த கீ மட்டும் இல்லைன்னா நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு நமக்கு கீ கொடுத்தாடி விட்டது. அந்த மெசேஜ், அந்த கீ வந்து நம்ம யோகாவை அடிக்கும் பொழுதெல்லாம் இந்த பைபிள் எப்பொழுதும் ஓபன் ஆகுது. ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுதுலாம் உங்களுக்கு பைபிள் ஓபன் ஆகுது. நீங்க காலையிலும் மாலையில வரும்பொழுது ஓபன் ஆகுது. ஹல்லேலூயா. அந்த மேண்டில் நம்மள இருக்கிறது. ஹல்லேலூயா. அது செகண்ட் ஹேண்டட் ரோப்பு. ஏற்கனவே எலியா அதை அணிந்திருந்தார். அதே அனாயிட்டிங் தான் நம்ம மேல இருக்கிறது. அந்த மேண்டில வச்சு நீங்க ஓபன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ராப்சர் வரைக்கும் ஆண்டவர் ஓபன் பண்ற.
ஹல்லேலூயா.
அந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டு அதுதான் பைபிள். பைபிள் தான் என்ன அர்த்தம்? கடந்த வாரத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அந்த புக் ஆஃப் ரெடெம்ப்ஷன் இஸ் த மைண்ட் ஆஃப் காட்னு சொல்லியிருக்கிறேன். அவ்வளவு புத்தி இல்லாத கனிகள். அந்த சன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ், அந்த சன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் என்ன செய்யறாங்கன்னா தீர்க்கதரிசியின் புத்திரர் 15 வாசிக்கலாம்.
எரிகோவில் பார்த்துக் கொண்டு நின்ற தீர்க்கதரிசியின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவன் எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி.
இதோ அந்த எரிகோவின் தீர்க்கதரிசியின் புத்திரர் இருக்கிறாங்க. சன்ஸ் ஆஃப் தி ப்ராஃபிட்ஸ், மெசேஜ் பிலீவ் பண்றவங்க. இவங்க வந்தா எலிசாவும் எலியாவும் போறாங்க. அவங்க எரிகோ கோட்டை சுவர்ல ஏறி உட்கார்ந்துகிட்டாங்க. அந்த மதில ஏறி உட்கார்ந்துகிட்டு பாக்குறாங்க. என்ன பாக்குறாங்க? எலியாவும் எலிசாவும் போறாங்க. எலியா சால்வை அடிக்கிறான் பறக்குது. ஆனா அதுக்கு அங்க என்ன நடக்குன்னு தெரியாது. யோர்தான் நதியை தாண்டி என்ன நடக்குன்னு தெரியாது. யோர்தான் நதி ரெண்டாக பிரிகிறது, அதை பாக்குறாங்க. அதுக்கு பிறகு ரொம்ப நேரம் கழிச்சு என்ன செய்யறாரு என்றால் எலிசா வர்றாரு. எலிசாவும் என்ன செய்யறாரு என்றால் அந்த சால்வையை முடிக்கி தண்ணியில அடிக்கும் பொழுது அந்த நதி ரெண்டாக பிரிகிறது. அதையும் பாக்குறாங்க. ஏதோ என்ன ஆச்சரியமா இருக்கு. எலியா மேல இருந்த ஆவி எலிசா மேல வந்துட்டு. ஹல்லேலூயா. அந்த டிஃபரன்ஸ பாக்குறாங்க. அதைத்தான் பாக்குறாங்களே ஒழிய மற்ற எதுவும் அவங்களால செய்ய முடியல. அதுதான் புத்தி இல்லாத கனிகள், மெசேஜ் பிலீவர்ஸ். அநேகர் புத்தி இல்லாத கனிகளா இருக்கிறார்கள். அவங்ககிட்ட மேத்தில் இருந்தா தானே செய்ய முடியும். எலிசாவுக்கு தான் மேத்தில் இருக்கிறது, ஆனா அவங்ககிட்ட மேத்தில் இல்ல, அந்த சால்வை இல்ல. அதனால பாக்குறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. இவங்க டிஃபரெண்டா இருக்காங்க. கல்வாரி சர்ச்சு பிலிவர் டிஃபரெண்டா இருக்கிறாங்க. நாமெல்லாம் டோகன் வீக்கெண்ட் போட்டிருக்கோம், சுடிதார் போடுறோம், எல்லாமே செய்யறோம். அவங்க டிஃபரெண்டா இருக்கிறாங்க. அதைத்தான் பாக்குறாங்க. ஆனா நம்ம மேல இருக்கிற அனாயிட்டிங் தெரியல. அவங்க பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஆனா அவங்களுடைய புத்தி எப்படி போகுது? எலிசா வந்து வணங்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அடுத்த வசந்த வாசிக்கலாம்.
இதோ உமது அடியாரோட 50 பலவான்கள் இருக்கிறார்கள், அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடுக்கும். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்குகளில் ஒன்றிலாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள்.
இது அவங்க ரெஸ்கியூ மினிஸ்ட்ரி செய்யறாங்க. ரெஸ்கியூ மினிஸ்ட்ரின்னா காணாமல் போனதை தேடுறது. சிலர் வெள்ளத்துல மாட்டிக்கிடுவாங்க, அவங்கள போயிட்டு தேடி கண்டுபிடிக்கணும். அதனால சொல்லுவாங்க மெள்ளத்துல மாட்டிட்டாங்க, அல்லது கடல்ல மாட்டிக்கிட்டாங்க, புயல்ல மாட்டிக்கிட்டாங்க. கவர்மெண்ட் வந்து அவங்கள திருப்பி கொண்டு வரணும். அல்லது பூமி எதிர்ச்சியில எங்க மாட்டிக்கிட்டாங்க, அதனால அவங்க போய் அதை தோண்டி கிண்டி எடுத்து எங்கேயாவது எங்க அழுகுரல் கேட்குதா, எங்கேயாவது சிக்கி இருக்கிறாங்களா. அந்த ரெஸ்கியூ மினிஸ்ட்ரி இவங்க அந்த விதமான ஒரு ஊழியத்தை செய்யணும்னு சொல்றாங்க. கர்த்தர் எலியாத்திக்கு தேசிய ஆவியில கொண்டு போயிட்டு அவரு ஏதாவது மலையில போட்டிருப்பாரு, அல்லது ஏதாவது ஒரு பள்ளத்தாக்குல போட்டுருவாங்க. நம்மகிட்ட 50 strong men இருக்காங்க. பலசாலிகள் பலவான்கள் 50 பேர் இருக்காங்க. இவங்களை நம்ம அனுப்புனா இவங்க வந்து கண்டுபிடிச்சு எலியாவை நம்ம மத்தியில மறுபடியும் கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்றான். எலியா சொல்றா, நான் பார்த்த அவர் சுழல்காட்டுல போயிட்டாரு, அதனால நீங்க தேட போகாண்டாம் அப்படின்னு எவ்வளவோ சொல்லியும் அவர் பல்லவத்துக்கு போயிட்டாரு. வேற பூமியில எங்கேயும் கிடையாது, அவர் நேரடியா பல்லவத்துக்கு போயிட்டாரு. நான் அதை கண்ணால பார்த்தேன். நீங்க வந்து யோர்தான் நதி வரைக்கும் தான் பார்த்தீங்க. நான் யோர்தான் நதிக்கு அப்பால என்ன நடந்துன்னு உங்களுக்கு தெரியாது, அது எனக்கு தான் தெரியும். இது அவருடைய மேன்சில் நான் பெற்றிருக்கிறேன். பாருங்க அவருடைய மேன்சில் இருக்கிறது. அதனால நமக்கு இனிமேட்டு வந்து என்ன, நம்ம தேடி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லும் பொழுது அலட்டிக்கிட்டு இருந்தாங்களாம். அர்த்தசந்த வாசிக்கலாம்,
அவன் சலித்து போக மட்டும் அவர்கள் அவனை அலட்டி கொண்டிருந்த,
சலித்து போக மட்டும் அலட்டி கொண்டிருந்தார்கள். அப்ப என்ன அர்த்தம், எலிசா சொன்னது மேல அவனுக்கு நம்பிக்கை இல்லை. கத்துடைய ஆவியானவர் எங்கேயாவது கொண்டு அவரை போட்டிருப்பார், மலை உச்சில போட்டிருப்பார். நாங்க போயிட்டு தேடி கண்டுபிடிச்சு கொண்டோம். 3 நாள் தேடி பார்த்து கிடைக்கல, திருப்பி வந்தாங்க. நான் உங்களுக்கு அப்பயுமே சொன்னல, போகாண்டான்னு சொன்னல. இப்ப என்ன, நம்மகிட்ட எலியாட்ட என்ன இருந்துச்சு, அதான் நம்மகிட்ட இருக்குதே. திருப்பி ஏன் எலியா வரணும், எலியாட்ட இருந்ததா எல்லாம் என்கிட்ட இருக்குதே. ஹல்லேலூயா. அந்த மேன்சில் இருக்க நான் டபுள் போர்ஷன்ல பெற்றிருக்கிறேன். இது அவருக்கு சொல்லாதெல்லாம் சொல்ல முடியுமே. அவர் இங்க நிறைய போர்ஷன் அவர் ஓபன் பண்ணல, கீயை கொடுத்துட்டாரு. நம்ம திறந்து பார்க்க வேண்டியது எல்லாமே இருக்குது. அதே அனாய்ச்சிங் இருக்குது, அதே மினிஸ்ட்ரி இருக்குது, மனவாட்டி மத்தியில் அது இருக்கு. அல்லேலூயா. இந்த கல்வாரி தேவர் அப்படின்னு சொல்லல, மனவாட்டி மத்தியில் அது இருக்கு. உண்மையான மனவாட்டி உலகமெங்கிலே இருக்கிறாங்க, நம்ம அதுல ஒரு பகுதியா இருக்கிறோம். ரியல் பிரீச்சர்ஸ் உலகமெங்கிலே இருக்கிறாங்க. எல்லா பிரீச்சரும் பிரீச்சர் கிடையாது. அவால உண்மையான பிரீச்சர் மத்தியில் அந்த வல்லமை இருக்கிறது, உண்மையான சபையில் அந்த வல்லமை இருக்கிறது. நம்ம ஏன் எலியாவை தேடணும்? இது அதே தான் நம்மகிட்ட அந்த அனாய்ச்சிங் மேல இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு அதுல திருப்தி இல்லை. இதோ எலியா 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 இருந்தா இந்த நேரத்தில் பிரணாம் வந்துட்டா, தீக்கத்தரிசி வந்துட்டா, எல்லாமே நடந்துடும். அதனால பிரணாம் 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 நம்ம மத்தியில் அதே ஆவி இருக்குது, அதே அனாச்சிங்க மத்தியில இருக்குது. ஹல்லேலூயா. உங்க மேல என்ன எலஜா மேன்சில் இருக்குது, இவங்களுக்கு எலஜா மேன்சில் இல்ல, ஹோலி கோஸ் இல்ல, இதனால அந்த எலஜாவை தேடுறாங்க. அதே போல ரிச்சான் மினிஸ்ட்ரி அமெரிக்கால இருக்குது, இன்னும் சில இடங்கள்ல கூட ஒருவேளை இருக்கலாம். அவங்க என்ன செய்யறாங்கன்னா, எலியா வந்து அங்க தீக்குதசி ட்ரம்பட்ஸ் 7 ஹெக்காலங்களை பேசுவேன்னு சொன்னார், பேசல. 7 கோபகலசங்களை பேசுவேன்னு சொன்னார், பேசல. அதனால மறுபடியும் வந்து அவர் 7 எக்காலங்களையும் 7 கோபகலசங்களையும் பேசுவார் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லியிருக்காரு, நான் 6ஆம் முத்திரையில பேசும்பொழுது அல்ல 7 எக்காலங்கள்லாம் நான் வந்து பேசிட்டேன். ஆனாலும் ஆண்டவரா, நீ அதை பேசிட்டா, உன்னை அறியாமலே நீ அதில் பேசிட்டா, 7 கோபகலசங்கள் எல்லாமே பேசியாச்சு அப்படின்னு. இவங்க வந்து அவர் திருப்பி வந்து அதை பேசுவாராம். ஒரு கரடியை ஷூட் பண்ணாரா, அது தப்பிச்சு ஓடிச்சான். அதனால நான் அதை எப்படினாலும் ஒரு நாள் அதை ஷூட் பண்ணுவேன் அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் மறுபடியும் வந்து அந்த கரடியை ஷூட் பண்ணுவார். அந்த கரடி எப்பவும் போச்சு, 50 வருஷத்துக்கு முன்னால போச்சு, இன்னும் அந்த கரடி இருக்குதா? அதனால அவங்க வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. பிரதர் பிரணாம் வருவார், பிரதர் பிரணாம் வருவார். அதான் ரிச்சான் மினிஸ்ட்ரி. அவ்விதமா இந்த ஜனங்கள் பண்ண மாதிரி இந்த தீக்கதரிசி புத்தர் சொன்னாங்க, அவர் எங்கேயாவது பேர்ப்பார், நாங்க போய் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரோம். அல்ல, வெயிட்டிங் பண்ணி வெயிட் பண்ணி அது வேஸ்ட் ஆஃப் டைம். இதை ஏன் அவங்க வெயிட் பண்றாங்க? அவங்க அவர் மேல இருந்த ஆவிய பெறல, அவங்க மேன்டில் பெறல. ஹல்லேலூயா. எலிசா மட்டும்தான் அந்த மேன்டில் பெற்றிருந்தான். ஆனா அந்த தீர்க்கதரிசியின் புத்தகம் அந்த மேன்டில் பெறாதனால அவர் வந்து அவங்க பிரதர் பிரணாம் வரணும், பிரதர் பிரணாம் வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. நம்ம இயேசு கிறிஸ்து வர எதிர்பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது பிரதர் பிரணாமும் வருவார், அவரும் உயிர்த்தெழுவார், அவரும் மைமையின் சரிவு தருவார், நாமும் மைமை அடைஞ்சு எல்லாரும் இயேசுவை சந்திப்போம். ஹல்லேலூயா. நம்ம ஆமீன் தத்தலா இயேசுவை வாருங்க. அவங்க பிரதர் பிரணாம் பிரதர் பிரணாம் பிரதர் பிரணாங்கிறாங்க. பாருங்க, அவங்க அவிதமாக ஒரு மினிஸ்ட்ரி, அது நோ பெனிஃபிட், அது வேஸ்ட் ஆஃப் டைம், அது வேஸ்ட் ஆஃப் டைம் ஆயிருக்கிறது. கடைசியா உன்னை சொல்லி முடிச்சிருக்கு. இப்பொழுது எலிசா தீ எரியோல இருக்கிற இதன் மூலம் அந்த ஜனங்கள் வந்து அந்த பட்டணத்து மக்கள் வந்து என்ன சொல்றாங்க, 19ஆம் வசனம் வாசிக்கிறேன்.
பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ் நிலம் என்றார்கள்.
சார், அந்த பட்டணத்தின் மனுஷன் எரிகோ பட்டணத்தை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க, இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது. The man of the city said unto Elisha, Behold, I pray thee, the situation of the city is pleasant. The situation of the city is pleasant. இது ரொம்ப இன்பமானது. பிளசன்ட் என்றால் இன்பமானது. இந்த பட்டணத்தில் குடியிருக்கிறது ரொம்ப இன்பமா இருக்குது. ஆனா வந்து தண்ணீரோ கெட்டதா இருக்கிறது, நிலம் வந்து பால் நிலமா இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால நம்ம இன்னைக்கு குடியிருக்கிற உலகம் வந்து எரிகோவா இருக்கிறது. ஹல்லேலூயா. எரிகோ வந்து ஒரு நைஸ் சிட்டி, ஒரு நல்ல ஒரு பட்டணம், குடியிருப்புக்குது ரொம்ப நல்லது, ரொம்ப இன்பமா இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, இன்னைக்கு இந்த உலகம் வந்து அப்படிதான் இருக்குது. பாவம் செய்வதற்கு நல்ல உலகம், அதனால இன்பத்தை, மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு, கண்களின் இச்சையை நிறைவேற்றுவதற்கு என்ன இந்த உலகம் ரொம்ப நல்லது. நல்ல ஃபுட் இருக்குது, நல்ல கிளாத் இருக்கு, நல்ல என்டர்டைன்மெண்ட்ஸ், பொழுதுபோக்கான காரியங்கள் இந்த சென்னையில நிறைய இருக்குது. உங்க கையில் இருக்க செல்போனே உங்களுக்கு அதிக இன்பத்தை கொடுக்கும். அதுல வந்து உங்களுடைய மாம்சத்தை, அது வந்து மாம்ச விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு உலகத்திலே நிறைய காரியங்கள் இருக்கு. அதனால இது வந்து ரொம்ப பிளசண்டா இருக்குது. இப்ப இருக்க நவீன உலகம், இந்த விஞ்ஞான உலகம், அறிவு நிறைந்த உலகமானது இப்பொழுது எரிகோவா இருக்கிறது. இதுல குடியிருப்பது மாம்சத்தின்படி ஜீவிக்கிறவர்கள், உலகத்தின் மக்களுக்கு இது ரொம்ப பிளசண்டா தான் இருக்கிறது. The flesh is very pleasant to the flesh. மாம்சத்துக்கு இந்த உலகம் வந்து முன்னால விட அதிக சந்தோஷத்தை கொடுக்கும். It really appeals to your five senses. நம்ம ஐம்புலங்களையும் இது சந்தோஷப்படுத்தும். உங்க ஐம்புலங்களையும், மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த ஐம்புலங்களையும் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் அதிக சந்தோஷப்படுத்தும். ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறாங்க, போக வேண்டியதான், பணத்தை பணத்தை வச்சுக்கிட வேண்டியதான், அங்க மாலுக்கு போனோம், அங்க போனோம், இங்க போனோம், அதை போய் பார்த்தோம், இதை போய் பார்த்தோம், எவ்வளோ காரியங்கள் இருக்கு. பார்க்கறதுக்கு எவ்வளோ நிறைய இருக்கு, திங்கிறதுக்கு நிறைய இருக்கு, புதுசு புதுசா ஐட்டங்கள் இருக்கிறது, விதவிதமான ட்ரெஸ்ஸுகள் இருக்கிறது, ஜாலியா இருக்கலாம். உலகம் வந்து ரொம்ப ஜாலி, கஷ்டம் தெரியுது இல்ல, பொறுப்பு இல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபேமிலியை குறிச்சு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல, ஜாலியா நாலு ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துக்கிட்டா எல்லா இடம் சுத்திக்கலாம். இது எரியோ, பிளசன்ட் டு லிவ் டு த ஃபிளஷ் இஸ், இட் இஸ் வெரி பிளசன்ட். மாம்சத்துக்கு இது அதிக சந்தோஷத்தையும் அதிக கவர்ச்சியும் உங்களுக்கு அதை ஈர்க்கும் தன்மை இந்த உலகத்துக்கு இருக்கிறது. குடியிருப்புக்கு நல்ல தேசம்தான், ஆனா வந்து தண்ணி கெட்டதா இருக்கிறது. தண்ணியை குடிக்க முடியாது, தண்ணி வந்து அது வந்து ரொம்ப விஷம் மாதிரி இருக்கிறது. நிலம் வந்து பால் நிலம், நிலம்லாம் கெட்டு போச்சு. நிலத்தில் விளையிற பொருட்களும் வந்து அது கெமிக்கல்ஸ் போட்டு எல்லாமே ரசாயனமா மாறி இருக்குது. எல்லாம் மரபணு மாற்றப்பட்ட ஹைபிரிட் ஃபுட்டை தான் நம்ம சாப்பிடுறோம். அதனால தண்ணி நல்லா இல்ல, நிலம் பால் நிலமா இருக்கிறது. அதான் என்விரான்மெண்ட் ப்ராப்ளம். உலகத்தில் எல்லா சொகுசுகளும் இருக்கு. அரசுல ஒரு பெரிய பதவியில் இருக்கிறேன், எல்லா சொகுசையும் அணைப்போம். ஒரு ரிச் மேன் எல்லா சொகுசையும் அணைப்போம். அவன் தேசித்தனமும் நிறைய செய்வான். அதனால எனக்கு இருந்தாலும் சத்தீலி பெரிய பெரிய கோடீஸ்வரங்களாம் அதிக தேசித்தனம் செய்யறான். அவனுக்கு என்ன நினைச்சதுக்கு எல்லாமே அவன் நிறைவேறும். என்ன சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு நினைச்சாலும் எல்லா சந்தோஷமும் அவனுக்கு இருக்கு. இந்த உலகத்தில் இது வரைக்கும் இல்லாத கேளிக்கைகள், இது வரைக்கும் இல்லாத உல்லாசங்கள் இந்த உலகத்தில் தெரியுது. பிளஷன் டு லீவ். அவன்தான் எல்லாம் பாவிகளாக ஜீவிக்கிறாங்க, அசுத்தமானவர்களாக ஜீவிக்கிறார்கள். அசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு, இத உல்லாசமான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த உலகம் எரிகோ இது பிளசண்டா இருக்கு. ஆனா தண்ணி கெட்டதுக்கு நிலம் பாலா இருக்கு. வாட்டர் இஸ் நாட் அண்ட் கிரவுண்ட் இஸ் பேரன். என்விரான்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கிறது, சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருக்கு. எங்க பார்த்தாலும் சாக்கடை நாத்தம் தான், சுத்தமான இடம் இல்லை. ஏதோ காத்து சுத்தமான காத்து கிடையாது, நல்ல காத்த சுவாசிக்க முடியாது. வாகனத்தில் போற புகை வந்து பிளட் கேன்சரை ஏற்படுத்தும். ரோட்ல போனா ஒரு சில வண்டிகள் வந்து குப்பு குப்புனு புகை விட்டுறோம், நமக்கு மூச்சே திணறிப்போம். சில நேரத்தில் வண்டியை ஸ்லோ பண்ணிட்டு அவன் போன பிறகு நம்ம எதோ போலாம்னு நினைப்போம். அந்த அளவுக்கு என்ன சென்றால் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் எல்லாமே பொல்யூட்டட் ஆகிவிட்டது. என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. என்விரான்மெண்ட் கண்டிஷன் ஆன் த ஏர்த் டுடே அது வந்து நல்லா இல்லை. இது ஹாலிவுட் சினிமா மூலமாக அவன் வந்து யூடியூப்ல பேஸ்புக்ல மாடல நிறைய அள்ளி விட்டுருதான், ஜனங்கள் ஃபுல்லாவே பாதிட்டு இருக்கிறாங்க. சோசியல் ஸ்டாண்டர்ட் வந்து, சோசியல் லைஃப் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால உண்மை இல்லாத காரியங்கள் நிறைய இருக்கிறது. தூபால் காயின் என்ன பண்ணினான் என்றால், ஆதியாகமம் 4:22 காயின் சந்தையில் தூபால் காயின் நிலத்தை தோண்டி அளவுக்கு அயனை எடுத்தா, அளவுக்கு காப்பர் எடுத்தா, இரும்பு செம்பை கொண்டது பல உலகம் செஞ்சு, அதே போல பூமியை தோண்டி தோண்டி அதற்கு எல்லாத்தையுமே எடுத்து மலைகளையும் உடைச்சி மலையே இல்லாம ஆக்கி எல்லாத்தையும் ஆத்துல போயிட்டு மண்ணை எடுத்து, அது பல எத்தனையோ வந்து 50 அடி 60 அடி ஆத்துக்கு மண்ணை எடுத்து அவன் மணலை எடுத்து 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 டிக்கிங் பண்ணி டிக் பண்ணி என்விரான்மெண்டல் பாதிக்கப்பட்டு, சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு. நல்லா உலகம் பாவம் செய்வதற்கு நல்லா இருக்கு, உல்லாசமா ஜீவிப்பதற்கு எல்லா பாவங்களும் கேளிக்கையிலும் இருக்குது. அதே சமயத்தில் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிட்டி வந்து அங்க சாக்கடை நாத்தான் இருக்கும், எங்க போனாலும் சாக்கடை தான், சுத்தமான இடம் இல்லை. கிளீன் இந்தியா, கிளீன் இந்தியாவை கிளீன் பண்ண முடியாது. அதை எத்தனை வருஷம் ஆனாலும் கிளீன் பண்ண, கங்கை நதி அசுத்தமான ஒரு நதி, அதை எத்தனை வருஷம் ஆனாலும் கிளீன் பண்ண முடியாது, அவ்வளவு அசுத்தம் இருக்கு. நதிகள் பாதிக்கப்பட்டு விட்டது, நீரூற்றுகள் பாதிக்கப்பட்டு விட்டது, நிலம் வந்து பெட்டு போச்சு, மனுஷ வந்து என்ன சொன்னா எடுத்து 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 எல்லாத்தையும் ஹைபிரிட் பண்ணி வாழ முடியாதது, இங்க வாழ முடியாது. ஆனா உல்லாசம் நிறைய இருக்குது. அதே மாதிரி எரியோ தான் இப்ப இருக்கு. எரியோ பட்டணத்தை முதல்ல வரையா அது எப்படி ஆச்சு? எரியோ பட்டணத்தை முதலாவது கைப்பற்ற வரும் பொழுது அந்த ராஜா கோட்டை வாசல் அடைச்சிட்டான், இதோ வாசல் அடைச்சி அங்க உள்ள உட்கார்ந்துகிட்டான். தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் வந்து கதவை அடைத்தார்கள். அதனால அவனுக்கு 7 நாள் அந்த மதில சுற்றி வந்தார்கள். 7 நாள் சுற்றி வந்து அந்த மதில் ஆனது விழுந்தது. ஜனங்கள் வந்து இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களை சங்கரித்து தான் அதை பெற வேண்டும், டிஸ்போசஸ் பண்ணி தான் பின்பு ப்ரோசஸ் பண்ணணும். முதல்ல அந்த ஜனங்களை டிஸ்ட்ராய் பண்ணணும், இரண்டாவது அந்த தேசத்தை சுதந்திரிக்கும். இவங்களுடைய தங்களுடைய கதவை அடைத்துக் கொண்டனாலே அங்க என்ன செய்யறான் என்றால் அந்த ஜோசுவா சபிக்கிறான். 26
அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழுப்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று.
அதுக்கு முன்னால் இந்த பட்டணம் நல்லதா இருந்துச்சு, எல்லா சுற்றுச்சூழல் நல்லதா இருந்துச்சு, தண்ணிலாம் நல்லதா இருந்துச்சு, நிலம் நல்லதா இருந்துச்சு. அந்த யோசுவா சரிச்சானே, சரிச்சல இருந்து எல்லாம் போச்சு. அது கானான் தேசத்தினுடைய ஒரு பகுதி தான் எரியோ, ஃபர்ஸ்ட் சிட்டி, அதுவும் நல்ல சிட்டி தான். ஆனா யோசுவா சதிக்கிறான். இப்போது எலிசா காலம் வருகிறது, எலிசா காலத்திலிருந்து சாபம் அனந்து கிரியை செய்து அந்த பட்டணம் வந்து உல்லாசமான பட்டணம். எல்லா பாவம் இருந்தாலும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டது. இதே போல அந்த உலகம் வந்து சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டது. அதனால என்ன செய்ய, எதையுமே சரி பண்ண முடியாது, உலகத்தை சரி பண்ண முடியாது. இதை இதுக்கு சாபமானது இருக்கிறது. இந்த மெசேஜ் மெசேஜ் வந்து இதை அவங்க புறக்கணிக்கும் பொழுது 1956 அமெரிக்கா புறக்கணித்தது. இப்ப உலகம் புறக்கணிக்கப்பட்டதுனால, இந்த வார்த்தையை புறக்கணித்தனால உலகம் வந்து இன்னைக்கு சபிக்கப்பட்டதா இருக்கிறது, சுற்றுச்சூழல் மாசுபட்டிருக்கிறது. இப்பொழுது என்ன செய்யறான் என்றால் அங்க எலியா என்ன சொல்கிறான், ஒரு புது தோண்டியை கொண்டு வாங்க வாசிங்க.
அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதில் உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதே இடத்தில் கொண்டு வந்த போது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாபம் வராது நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான்.
இதோ அவன் போய் அந்த உப்பு ஒரு தோண்டியை கொண்டு வாங்க, கொஞ்சம் உப்பு கொண்டு வந்து அந்த நீரூற்று பகல போகிறான். அந்த நீரூற்று வந்து ரொம்ப பாய்ச்சனா இருக்கு. ஆனால் நீரூற்றுக்குள்ள போயிட்டு இனி ஒரு என்ன சென்றால் உன்னை ஆரோக்கியமாக்கினேன், நீர் உப்பை போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாபம் வராது நிலப்பாலும் வராது. அப்படி வந்து வார்த்தையை உரைக்கிறான். வார்த்தையை உரைத்த உடனே அந்த தண்ணி ஃப்ரெஷ் வாட்டரா மாறிச்சு.
ஹல்லேலூயா.
மாராவின் தண்ணீர் மதுரமா மாறினது போல மாறிவிட்டது. ஹல்லேலூயா. அந்த தண்ணி மாறிச்சுனா நிலமும் சரியா மாறிடும். அதே போல அதே மேல நம்ம இந்த சதிக்கப்பட்ட உலகத்தில் இருக்கும், கேசுவல் மாசுபட்ட உலகத்தில் இருக்கிறோம். என்விரான்மெண்ட் பாதிக்கப்பட்டிருக்குது, சோசியல் லைஃப், எல்லாருடைய சோசியல் லைஃப் பாருங்க, மனுஷனுடைய புத்தியே மாறி போச்சு. பெண்கள் ஆண்கள் என்ன செய்யாண்டால் மாறி போச்சு. மீட்டூன்னு புதுசா என்ன ஓபன் பண்ணி ஒருத்தரும் ஒருத்தன் குற்றம் சாட்டுறோம். அவர் அப்படி சொன்னாரு, அவரு என்ன எப்படி பண்ணாரு, இவரு பண்ணாரு, அதை பண்ணாரு. இதுதான் வந்து சோசியல் லைஃப்ல பாதிக்கப்பட்டு உலகமே வந்து ரொம்ப வேதனையில இருக்கு. ஆனா அருமையானவர்களே, இன்னைக்கு நமக்கு ஸ்போக்கன் வேர்டு வந்திருக்கு, நமக்கு ஆண்டவர் நியூ ஹார்ட் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஸ்போக்கன் வேர்ட நம்ம அப்ளை பண்ணும்பொழுது நம்ம லைஃப்ல இருக்க சாப்பிடலாம். ஹல்லேலூயா. நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஃப்ரெஷ் வாட்டர் ஃப்ரெஷ் வாட்டர்ல இருந்து கேன் தண்ணியை குடிக்கிறாங்க, பாட்டில் வாட்டர் குடிக்கிறாங்க. உலகம் எங்கிலும் இப்ப பாட்டில் வாட்டரும் கேன் வாட்டரும் தான். ஏன் இத நில தண்ணிலாம் கேட்டு போச்சு. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஃப்ரெஷ் வாட்டர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு வந்து நியூ ஹார்ட் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்போக்கன் வேர்டு மாத்தி இருக்கு. எலிசா வந்து மாத்தி உரைத்தான், அந்த ஸ்போக்கன் வேர்டு மாத்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வல்லமை அவனுக்குள்ளதான் இருக்கிறது. அவன் எலிசாவின் சால்வை என்னைக்கு பெற்றானோ அதுக்குள்ள அவனுக்குள்ள அந்த வல்லமை இருக்கிறது. இப்பொழுது அதை ஆக்டிவேட் பண்ணுகிறான். எலியாவின் தேவன் எங்கே என்பது அதை ஆக்டிவேட் பண்ணுகிறான். அவனே யோர்தான் பிறக்கிறது, இரண்டாக பிரிகிறது. இப்பொழுது அந்த ஜென்றால் வார்த்தை உரைக்கிறான். அந்த நீரு தண்டை போய் வார்த்தை உரைக்க, உன்னை நான் ஆரோக்கியமாக்கினேன், இனி ஒரு நிலப்பாடு இராது, உன் தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு பாடியை ஹீலிங் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மெசேஜ் நமக்கு ஹீலிங் கொண்டு வருது. இந்த மெசேஜ் நமக்கு சமாதானத்தை கொண்டு வருது, நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வருது. நீங்க வந்து கன்ஃபெஸ் யுவர் ஃபெய்த், நீங்க உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யும் பொழுது, ஸ்போக்கன் வேர்டை கொண்டு வரும் பொழுது, சபிக்கப்பட்ட உலகத்தில் நம்ம இருந்தாலும் நம்ம லைஃப் வந்து ஆசீர்வாதம். எல்லாம் அந்த எலஜா மேன்ஸில் அவன் மேல இருக்கனாலதான் அதை வந்து நம்மளும் அந்த எலர்ஜா மேன்ஸ்ல பெற்றிருக்கிறோம். ஆனா நம்ம ஆக்டிவேட் பண்றதில்லை. நம்ம அந்த வேர்டை ஆக்டிவேட் பண்ணினால், நம்ம அந்த விசுவாசத்தை கன்ஃபெஸ் பண்ணினால், த மோர் க்ளோசர் யூ கெட் டு காட், ஆண்டவரை எவ்வளவு நெருங்கி வரணுமோ, அந்த அவிசுவாசி நண்பர்களை விட்டுட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணலாம் விட்டுட்டு, நம்ம எவ்வளவு க்ளோஸா ஆண்டவர்கிட்ட வர்றோமோ, த மோர் க்ளோசர் யூ கெட் டு காட், த மோர் பிளஸிங் கம். ஹல்லேலூயா. எவ்வளவு நெருங்கி வரீங்களோ அவ்வளவு ஆசீர்வாதம் வரும். உங்களால மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படலாம். யூ வில் பி எ பிளஸிங் டு அதர்ஸ். ஹல்லேலூயா. நம்மளால மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இந்த மெட்ரோமலா மெசேஜ் போகும்பொழுது அநேகருக்கு அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. எத்தனை பேர் எனக்கு வந்து அங்க ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, என்ன நீங்க அந்த மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. நமக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாரு. அவர் மெசேஜ் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. நம்ம அந்த மேன்சில் பெற்றிருக்கிறோம். இப்ப நம்ம அந்த மேன்சில் பெற்றா நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த மெசேஜ் ஒருத்தரை என்கரேஜ் பண்ணுகிறது, ஒருத்தரை ஸ்பிரிச்சுவலா மாற்றுறது, அவங்க நியூ ஹார்ட் நியூ ஸ்பிரிட் கொண்டு வருகிறது, அவங்க பிரைடா மாறுறாங்க, நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஃபெய்த்தை நம்ம கன்வெஸ் பண்ணும் பொழுது நம்ம வந்து ஆசீர்வாதமா இருக்கிறோம். ஆனா உலகம் சபிக்கப்பட்டது, உலகம் உல்லாசத்தில் இருக்கிறது, பாவத்தில் ஜீவிக்கும் பொழுது இது சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டாலும் நமக்கு அது வந்து ஒன்னும் பாதிக்காது. ஹல்லேலூயா. நமக்கு ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை நம்ம ஆக்டிவேட் பண்ண வேண்டும். ஆல் த பவர் தட் யூ ஹேவ், த பாசிபிளி ஹேவ் இஸ் ஆல்ரெடி வித் இன் யூ. எல்லா வல்லமையும் உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க ஹோலி கோஸ்ட் பெறும் பொழுது, இந்த மெசேஜில் இந்த ரெவலேஷன் நீங்க பெறும் பொழுது, உங்களுக்குள்ள எல்லாமே இருக்கு. உங்களுக்குள்ள அந்த வல்லமை இருக்கிறது. நீங்க வந்து எவ்வளவு க்ளோஸா ஆண்டவர்கிட்ட வர்றீங்களோ, எவ்வளவு நீங்க விசுவாசத்தை கன்ஃபெஸ் பண்றீங்களோ, யூ ஸ்பீக் த ரைட் திங் இன் த ரைட் டைம், சரியான நேரத்தில் சரியான வார்த்தையை பேசினார், உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. ஸ்பீக் த ரைட் திங் அண்ட் த ரைட் டைம், நீங்க பேசும் பொழுது உங்களுக்கு பவர் உண்டாகும். ஆமென். அன்னைக்கு எலியா எலிசா மட்டும்தான் அந்த சால்வை பெற்றான். இன்னைக்கு நீங்க எல்லாருமே சால்வை பெற்றிருக்கு. ஹல்லேலூயா. உலகம் எங்கள மனவாட்டியின் அங்கத்தினர் எல்லாருமே நமக்கு எலிசா அங்கியை பெற்றிருக்கும். அந்த எலிசா அங்கி இருக்கும்பொழுது டபுள் போர்ஷன் பிளஸிங் நம்மகிட்ட இருக்கு, டபுள் போர்ஷன் ஸ்பிரிட் இருக்குது. என்ன ப்ராப்ளம், நம்ம அதை ஆக்டிவேட் பண்றது இல்லை. அவன் சால்வையை பற்றிட்டு அப்படியே வச்சிருந்தா பிறகு அவன் மற்றவங்க ஆசீர்வாதமா இருக்கணும். அதனால அதை ஆக்டிவேட் பண்ணும் பொழுது அங்க பிளஸிங் வந்தது. இன்னைக்கு நீங்க பெற்றிருக்கிற மெசேஜ் வந்து உங்க வாழ்க்கையில நீங்க ஆக்டிவேட் பண்ணும் பொழுது, எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது, நீங்க மோர் க்ளோசர் டு காட் வரும் பொழுது, யூ வில் பி எ பிளஸிங் டு அதர்ஸ். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எலியாவினுடைய சால்வையானது ஒரு பேட்டர்னாக இருக்கிறது. அது நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்காக அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. நம்மளும் அதே இதை பெற்றிருக்கிறோம், அதே அனாயிட்டிங் பெற்றிருக்கிறோம், அதே மினிஸ்ட்ரி இன்னைக்கு கண்டினியூ ஆகிறது. கத்ரா இயேசு கிறிஸ்து ஆகாயத்தில் வருவதை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். அது வரைக்கும் இந்த மேட்டில் கொண்டு வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணும் பொழுது யோர்தான் நமக்கு முன்பாக ரெண்டாக தெரியும். எந்த தடையும் நமக்கு முன்பாக இருக்காது. ஸ்பீக் த ரைட் வேர்ட் இன் த ரைட் டைம், கன்ஃபஸ் யுவர் ஃபெய்த், எக்ஸசைஸ் யுவர் ஃபெய்த், யூ சீ த மிரக்கிள். நீங்கள் அற்புதத்தை காணும். இது கடினமான காரியமா இருக்கு, ராஜ்யஸ்தர்கள் இருக்கிறார்களே, இந்த மெசேஜில் இது பாசிபிள் ஆகாதே அப்படி சொல்லக்கூடாது. நம்ம எளிதாய் சுதந்திரத்துக் கொள்ளலாம். நமக்குட தேவன் இருக்கிறார், நம்மகிட்ட எலைசா மேன்டில் இருக்கிறது, நமக்கு அந்த அனாயிட்டிங் இருக்கிறது. நான் அதை ஆக்டிவேட் பண்ண வேண்டும், என் விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டும், அற்புதங்கள் நடக்கும். அதே அற்புதங்கள் எலியா செய்த அதே அற்புதங்கள் டபுள் போர்ஷன் ஆக வருகிறது. இன்னைக்கு டபுளாக இந்த ஊழியம் பெர்ஃபெக்ஷனை கொண்டு வருகிறது. எல்லா ரகசியங்களையும் வெளிப்படுத்துகிறது. நமக்கு கீ கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு அங்கி கொடுக்கப்பட்டிருக்கு. எக்ஸசைஸ் யுவர் ஃபெய்த், ஆக்டிவேட் யுவர் ஃபெய்த், அப்பொழுது நீங்கள் அற்புதத்தை காணும். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ இப்பொழுது நீங்க ஆக்டிவேட் பண்ணுங்க, அவங்க வாழ்க்கையில நீங்கள் காண முடியும். எல்லாரும் கர்த்தரை நோக்கி நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். கர்த்தாவே, அந்த விதமான கிருபை எனக்கு தா. கர்த்தாவே, எனக்கு நீர் உதவி செய்ய மாட்டவரே, நீர் தாம் என்று சொல்லி எல்லாருமே நம்ம ஜெபிக்கலாம். இயேசு கிறிஸ்து நல்லவராய் இருக்கிறார், எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனிடத்தில் பச்சைபாதம் இல்லை. அங்கே ஆல்டர் பண்ண முடியாது. நம்ம ஆண்டவரே, நான் அதற்கேற்ற வளர்ச்சி அடையத்தக்கதாகுது. நான் உங்கள்கிட்ட மோர் க்ளோஷராக வர எனக்கு கிருபத்தார், என்னை ஆசீர்வாதமாக பயன்படுத்தும் என்று சொல்லி எல்லாரும் கத்தமாக்கி நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே, நீ தானே எங்களுக்கு ஒவ்வொருக்கும் உதவிச்சு. கர்த்தாவே, அவிதமான கிருபையை தருவீராக, வல்லமே தருவீராக, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எலியாவின் தேவன் எங்கே என்றானே, சலியாமல் ஓடி சால்வை பெற்றானே. எலியாவின் தேவன் எங்கே என்றானே, சலியாமல் ஓடி சால்வை பெற்றானே. பரலோக ராஜ்யம் பரிசுத்தவான்கள் பலவந்தமாக்கும் காலந்தமாக்கும் காலம் நீருவே. நின்ற நதியே பாகத்தை தூத்திட பின்மாரியாக கொடுங்கே, பின்மாரியாக கொடுங்கே. பேரின் நதியே எங்களை நேசிக்கிற பல்லவ பிதாவே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய ஆலயத்தில் இருந்து உம்முடைய வார்த்தையை கேட்டு அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கும்படியாக விதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீ கொடுத்ததுக்காக சொல்றோம். ஆண்டவரே, நாங்கள் எலியாவின் அங்கியை பெற்றிருக்கிறோம். எலிசா பெற்றது போல நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதை நாங்கள் ஆக்டிவேட் பண்ணினால் எங்களுக்கும் அது ஆசீர்வாதம், மற்றவங்களுக்கும் நாங்கள் ஆசீர்வாதமாயிருப்போம். அந்த ஹேட்டி ரைட் அம்மையார் சரியான வார்த்தையை சரியான நேரத்தில் சொல்லும் பொழுது அற்புதம் நடந்தது. அவங்களுடைய பிள்ளைகளுக்கு சால்வேஷன் வந்தது, ஏதோ ஹீலிங் வந்தது. எல்லாமே ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையில எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. அது எங்களுக்குள்ள இருக்கிறது. எல்லா பவர் எங்களுக்குள்ள இருக்கிறது. நாங்கள் அதை எக்ஸசைஸ் பண்ண விசுவாசத்தை அறிக்கை செய்யத்தக்கதாக. நீர்தாமே எங்களை ஒவ்வொருக்கும் கிருபை தருவீராக. ஆதாம் தேவனுடைய சாயலாக இருந்தது போல எங்களை நம்முடைய சாயலாக மாற்றி நாங்கள் அன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மாறட்டும். மோர் க்ளோசர் டு காட், தேவனோடு இன்னும் நெருங்கி வரத்தக்கதாக அந்த வல்லமை எங்கள் மூலமாக வெளிப்படத்தக்கதாக. கிருபத்தானே எலிசா எப்படி அந்த வரத்தை அவன் வந்து ஆக்டிவேட் பண்ணானோ அதே போல நாங்களும் பண்ணத்தக்கதாக உதவி செய்யும். எலிசா ஆண்டவரே 16 அற்புதங்களை செய்ததாக பைபிளில் வாசிக்கிறோம். எலியா 8 அற்புதத்தை செய்தான், டபுள் போர்ஷன் பண்றது. இன்னைக்கு எங்களுக்கு டபுள் போர்ஷன் இருக்குது, எல்லா ரகசியத்தையும் வெளிப்படுத்திருக்கிறது. எங்களுடைய ஆத்மாவின் தேவையை சந்திக்கிறீங்க, எங்களுடைய மைண்ட்ல நீர் பீஸ் ஆஃப் மைண்ட் தந்திருக்கு. உலகம் தத்தளித்துக் கொண்டிருக்குது, பாபத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறது. பிளஸ் என்ற உலகத்தின் சந்தோஷத்தை மக்கள் வந்து அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அணிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது சுற்றுச்சூழல் பாதிக்கிறது, எங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லாதபடி சதிக்கப்பட்ட உலகத்திலே எங்களுக்கு ஆண்டவரே நீர் ஆசீர்வாதமாக இருக்கிறீர், எங்களுடைய தண்ணீர் ஆரோக்கியமாக மாற்றுகிறீர், எங்களுடைய ஆண்டவரே துதிக்கிற நிலத்தை நீர் ஆண்டவரே செழிப்பானதாக மாற்றுகிறீர். சோத்ரோ அந்த ஸ்போக்கன் வேர்டு அங்க மாற்றுகிறது. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அந்த ராஜா அந்த டோக்கன் அப்ளை பண்ணினால அந்த டோக்கன் கீழே இருந்தவர்கள் ஆண்டவரே அவளுடைய அவளும் அவளுடைய குடும்பத்தாரும் யார் யார் அந்த அந்த செவப்பு நூல் கயிற்கில இருந்தார்களோ ஒருத்தருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படல. அதே போல ஆண்டவரே எங்களை அந்த டோக்கன் கீழே கொண்டு வருகிறோம், எங்களுடைய ஃபேமிலியை கொண்டு வருகிறோம், எங்களுடைய சபையை கொண்டு வருகிறோம். எரியோ மதில்கள் ஆண்டவரே அது சுக்கு நூறாக உடைந்தாலும் அந்த எல்லி அந்த ராஜா அப்படியே வீடு நிலைத்து நின்றது. உலகம் ஒரு நாளில் அழிந்து போகும், அது சபிக்கப்பட்டதா இருக்குது, விழுந்து போய் அழிந்து போகும் பொழுது நாங்கள் ஆண்டவரே அதிலிருந்து மீட்கப்படுவோம். ஒன்று அந்த அழிவு எங்களை சேதப்படுத்த மாட்டாது. இந்த சுற்றுப்புற சூழ்நிலைகள் மாசுபட்ட சூழ்நிலைகள் அது எங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஏனென்றால் நாங்கள் அந்த ரத்தத்தின் கீழே இருக்கிறோம், நாங்கள் எலஜ மேந்தில் பெற்றிருக்கிறோம், நாங்கள் சிவப்பு நூல் கையில் இருக்கிறோம், டோக்கன் அப்ளை பண்ணிருக்கிறது, இட் இஸ் ஆன் டிஸ்பிளே, அது இன்னைக்கு காட்சியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. எங்களை பிரைட நீர் அதிதமாக வைத்திருக்கிறோம், நாங்கள் அதில் ஒரு பாகமாக இருக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம், இந்த வார்த்தையானது உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த வார்த்தையை ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில எக்ஸசைஸ் பண்ணத்தக்கதாக, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெறத்தக்கதாக, அப்ளை பண்ணத்தக்கதாக நீர் தாமே உதவி செய்யும். எல்லாருக்கும் விதமான கிருபை தருவீராக. முழங்கால் போயிருக்கிற அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்கும், மீதியான நேரத்தில் எங்களோடு கூட இருப்பீராக. எல்லாவற்றையும் நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். கிருபையாயிரும் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். ஆமென். ஜீவானந்த அவர்கள் வந்து இங்கே பாடலை பாடும் பொழுது நம்ம காணிக்கையினாலே கத்தரையை நம்ம கனப்படுத்தும்.
பாடலை 126 பாடல் 126 எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்லத்தேரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்லத்தேரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம்.
திருத்தல் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுதன் முழங்கினார் தேவ மனிதன் ஆகியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்ற தேவ மனிதன் ஆகியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்ற தேவ மனிதன் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம் கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம் தேவ ஜன்னம் கூட்டி சேர்ந்த தேவ மனிதன் பலிபீடம் செப்பரித்து பலியுமிட்டார் தேவ ஜன்னம் கூட்டி சேர்ந்த தேவ மனிதன் பலிபீடம் செப்பரித்து பலியுமிட்டார் கேட்டருடும் கேட்டருடும் என்று கதறின தேவ மனிதன் கேட்டருடும் கேட்டருடும் என்று கதறின தேவ மனிதன் கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம் கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம் வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியால் பதில் தந்த ஜீவதேவன் வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியால் பதில் தந்த ஜீவதேவன் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்று பணிஜன தேவ ஜனங்கள் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்று பணிஜன தேவ ஜனங்கள் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் ஆர்ப்பரிப்போம் கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம்
நம்மள ஜெபமண்ணோ என நேசிக்கிற கர்த்தரா இயேசுவே சோத்தரிக்கிறேன் நேரம் மட்டுமாக நாங்கள் நம்முடைய சமூகத்திலே காத்திருந்து உமக்கு ஆராதனை செய்யவும் உடைய வார்த்தையை தியானிக்கவும் உமோடு கூட ஐக்கியப்பட உம்முடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்பட விதமான ஒரு தருணத்தை கொடுத்ததுக்காக சோத்திரம் இந்த நாளை கொடுத்திருப்பதற்காக சோத்திரம் எல்லா சூழ்நிலையும் நீர் அனுகூலமாக்கி தந்து எங்களை நீர் உம்முடைய ஆலயத்திலே ஒன்று சேர்த்திருக்கிறீர்கள் நாங்கள் கேட்டதான செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும் வாழ்நாள் முழுசும் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும் முழங்கால் பயிட்டுகிற பெரியோர் சிறியோர் அனைவரையும் ஆசீர்வதியும் நாங்கள் ஏறெடுத்தான காணிக்கைகளை நீர் ஆசீர்வதித்தீராக மீதியான நேரத்திலே நீர் எங்களோடு கூட இருக்கும் மறுபடியும் மாலை நேரத்திலே நாங்கள் கூடி வரும்பொழுதும் தேவனுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கட்டும் எங்களோட நீர் இடைப்படுவீராக எங்களுடைய சோல் ஆண்டவரே நீர் பலப்படுத்தும் எங்களை உம்முடைய வார்த்தையினாலே போஷிப்பீராக இப்பொழுது முழங்கால் பயிட்டுகிற உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் நீங்கி போகட்டும் நான் இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன் நிலப்பால் இனி இராது என்று அந்த எலிசா சொன்ன பொழுது அது அப்படியே மாறினது இப்பொழுது எங்களுடைய பாடியை நீர் ஹீல் பண்ணுவீராக எங்களுடைய மைண்டை நீர் ஹீல் பண்ணுவீராக நாங்கள் ஆண்டவரே ஸ்ட்ராங்கர் அண்ட் ஹெல்த்தியராக இருக்க எல்லாருக்கும் நீர் உதவி செய்வீராக சரித்துல சாத்தான் கொண்டு வர எல்லா பெயினை எடுத்துக்கூடும் பலவீனங்கள் சோர்வுகளை அப்புறம் எடுத்துக்கூடும் சகல வியாதிகளை அப்புறப்படுத்தி எங்களுடைய சரீரத்தை நீர் ஆரோக்கியப்படுத்தும் ஆண்டவர் உம்முடைய வார்த்தைக்காக ஜீவிப்ப ஆண்டவர் உலகத்திலே ஆண்டவரே நாங்கள் சாட்சியாக நிற்கத்தக்கதாக எங்களுக்கு நீர் ஆரோக்கியத்தை தருவீராக பலத்தை தருவீராக சோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் எங்களுடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர் நீர் ஐஸ்வர்ய சம்மனராக இருக்கிறீர் எங்களுக்கு உங்களுடைய அனாய்ச்சியும் கொடுத்திருக்கிறீர் நாங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்யும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பு அது என்ன தேவையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் சந்திப்பதற்கு நீர் யெகோவாயீராக இருக்கிறீர் ஐஸ்வர்ய சம்மனராக இருக்கிறீர் நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய ஆத்மா எவ்வளவு வாழுகிறதோ அவ்வளவு பசிங் நீர் எங்களுக்கு தருகிறது உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பார் எல்லா விதமான நன்மைகளும் ப்ராமிஸ் பண்ணப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் எங்கள் மேல் வந்து நிறைவேறட்டும் வார்த்தையை கேட்ட அனைவரையும் நீர் ஆசீர்வதி இந்த வார்த்தையோடு சேர்ந்து உங்களுடைய பிள்ளையுடைய பிரேயரிக்கஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் கொடுத்தீராக ஆனால் அவர் ஸ்டாண்டிங் மிரக்கில் எங்கள் மத்தியிலே நடக்கட்டும் எல்லா சாத்தானுடைய தடைகளையும் நீர் அப்புறப்படுத்தி எங்கள் வாழ்க்கையில யோகான் எவ்விதமாக அது எங்களுக்கு வழிபடட்டும் தடைகள் அப்புறம் போகட்டும், நாங்கள் எலஜா மேட்டில் பெற்றிருக்கிறோம். கர்த்தாவே எல்லாத்தையும் ஆண்டவரே நீ தாமே பொறுப்படுங்க. வாழ்க்கையானது உம்முடைய கண்ட்ரோல்ல இருக்கட்டும். கிருபையின் மேல் கிருபை பெற, ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை பெறத்தக்கதாக இந்த சபையார் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கத்தர் தாம் எங்கள் எல்லாரையும் ஆசிரியப்பராக. ஆமென்.